السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. قنية الكرية فريور غلي أنبر كرية سهودر غلي அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய இல்லங்களில் ஓர் இல்லத்திலே நம்மை ஒன்று கூட்டினான். நம் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுதவர்களாக, மார்க்கத்தை பற்றிய இல்மை அறிந்து கொள்வதற்கு இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் கேட்கின்ற நல்ல விஷயங்களின்படி அமல் செய்வதற்கு, அதை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இன்றைய தலைப்பு மிகவும் முக்கியமான ஒன்று, ஷஹாதாவை முறிக்கின்ற விஷயங்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க வேண்டுமென்றால் அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم என்ற இந்த தூய சாட்சியத்தை அவன் சொல்லியாக வேண்டும். இந்த தூய சாட்சியத்திற்குத்தான் ஷஹாதா என்று சொல்லப்படுகிறது. அதாவது, வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறவே இல்லை, முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். இந்த சாட்சியத்தை ஒருவர் மனப்பூர்வமாக, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மார்க்கத்தையும் நேசித்தவராக சொல்லும்போதுதான் அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைகிறார். ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் எவ்வளவு அவசியம், ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் இருந்தால்தான் அவன் அல்லாஹுடைய அடியானாக, அப்தாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். முஸ்லிம் அல்லாதவர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய அடிமைகளாக, தன்னுடைய அப்துகளாக அவன் ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்காது. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை அல்லாஹுடைய அருள் விசாலமானது. அல்லாஹுடைய அருள் இந்த உலகத்தில் அவன் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் பொதுவானது. ஆனால் அவனுடைய விசேஷமான அருள், சொர்க்கம் என்ற அந்த அருள், அல்லாஹுவின் மார்க்கமாகிய இந்த இஸ்லாமை ஏற்காதவர்களுக்கு கிடையாது. அப்படியென்றால் நாம் புரிந்து கொள்ளலாம் இஸ்லாமிய மார்க்கம் ஒருவனுக்கு எந்த அளவு தேவை என்பதை. அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். நாம் விரும்பினாலும் சரி, விரும்பவில்லை என்றாலும் சரி, அது எது? மரணம். இந்த உலகத்திலே நாம் பிறந்த போதே அடுத்து நம்முடைய ஒவ்வொரு நொடியும், நம்முடைய ஒவ்வொரு நொடியும் அந்த மரணத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்மிலே பலருக்கு மரணத்தை பற்றிய நினைவு இருப்பதில்லை, அதை பற்றிய சிந்தனை இருப்பதில்லை. மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லாத காரணத்தால், மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தால் பலருக்கு இந்த இஸ்லாம் என்ற அருளின் மதிப்பு தெரிவதில்லை. அல்லாஹுவை பற்றிய பயம் இருப்பதில்லை. சொர்க்கம் என்றால் என்ன, அதன் உயர்வு என்ன என்பதை புரியாத காரணத்தால் அவர்களுக்கு அமல்களுடைய முக்கியத்துவம் தெரிவதில்லை. நரகத்தை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தால் பாவங்கள் செய்யும் போது அவர்களுக்கு பயம் ஏற்படுவதில்லை. நரகம் அல்லாஹ் படைத்த ஒரு தண்டனை கூடம், ஒரு சிறைச்சாலை. அல்லாஹுவை நம்பாத, அல்லாஹுவை ஏற்காத பாவிகளை தண்டிப்பதற்காக ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் இறைவன், அவனுடைய ஆட்சிக்கு எதிராக அவனுக்கு இணை வைத்த மக்களை தண்டிப்பதற்காக, அவனை மறுத்த மக்களை தண்டிப்பதற்காக அவன் ஏற்படுத்திய சிறை கூடம்தான் நரகம். அன்பிற்குரியவர்களே, இன்று ஒரு செமினார் நடத்தப்படுகிறது, ஹெல்த்தை பற்றி, உடல் ஆரோக்கியத்தை பற்றி. இந்த உலக மாறி வரும் இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் தன் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாப்பது, அதில் எல்லோரும் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்களா இல்லையா? ஒரு மிகப்பெரிய மருத்துவர் வருகிறார், ஹெல்த், உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல டிப்ஸுகளை அவர் சொல்வார் என்றால் அந்த இடத்தில் எவ்வளவு மக்கள் கூடுவார்கள்? இந்த உடலை பற்றிய முக்கியத்துவம் நம்மில் பலருக்கு இருப்பது போன்று நம்முடைய உடலுக்குள் இருக்கின்ற ரூஹை பற்றி, ஆன்மாவை பற்றிய முக்கியத்துவம் இருக்கிறதா? அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது. உதாரணத்திற்கு இன்று பெரும்பாலான வாலிபர்களை கூட விடாத ஒரு நோய் சுகர், இனிப்பு நோய். ஒருவருக்கு இனிப்பு நோய் ஏற்பட்டு விடுகிறது, மருத்துவர் சொல்கிறார் உச்சத்திலே இருக்கிறது, நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு பொருளை சாப்பிடும் போதும் இந்த பொருள் தனக்கு நோவினை தரக்கூடியதா, தன் நோயை அதிகப்படுத்தக்கூடியதா, இதன் தன் உடலுக்கு இதன் மூலமாக இடையூறு ஏற்பட்டு விடாதா, ஏற்பட்டு விடுமா என்று பயந்து பயந்து உட்கொள்ளுவாரா இல்லையா? உதாரணத்திற்கு ஒரு சின்ன பிரச்சனை எடுத்துக்கொள்வோம், சளி பிடித்து விட்டது, ஜலதோஷம் பிடித்து விட்டது, காய்ச்சல். யாராவது கோல்டு வாட்டரை சாப்பிடுவார்களா, ஐஸ் தண்ணி சாப்பிடுவார்களா? கொடுத்தால் எவ்வளவு வெறுப்பார்கள், எவ்வளவு ஒதுக்குவார்கள்? இப்படி சிறியதிலிருந்து ஆரம்பித்து பெரியது வரை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உடலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்திலிருந்து ஒரு சிறு பகுதியையாவது நம்முடைய ரூஹ், நம்முடைய ஆன்மாவிற்கு கொடுக்கிறோமா? இந்த ஷஹாதாவை முறிக்கின்ற காரியங்கள் என்ற தலைப்பு, இது எதோடு சம்பந்தப்படுகிறது? நம்முடைய ரூஹோடு சம்பந்தப்படுகிறது, நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்படுகிறது, நம்முடைய ஆன்மாவோடு சம்பந்தப்படுகிறது, நம்முடைய மறுமையோடு சம்பந்தப்படுகிறது, நம்முடைய மறுமையோடு சம்பந்தப்படுகிறது. சொர்க்கமா நரகமா என்ற கேள்வி, சொர்க்கத்தின் பக்கமா நரகத்தின் பக்கமா என்ற தீர்ப்பு இதை வைத்துத்தான். நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த ரூஹுடைய விஷயத்தை, ஆன்மாவின் விஷயத்தை சரி செய்து ஈமானிலே, இஸ்லாமிலே முழுமையாக இருக்கிறோமா என்ற மறுபரிசீலனை, என்ற சுய பரிசோதனை, என்ற முழுமையான அவசியமான அடிப்படையான ஆய்வு மேற்கொண்டு அதை சரி செய்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்களை மூடியதற்கு பின்னால் உள்ள பிரச்சனை, அங்கே அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அவற்றில் ஒரு சிறு அளவை கூட மனிதனால் சரி செய்ய முடியாது. முடியுமா? கபிரிலே சென்றதற்கு பிறகு நான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுகிறேன், அல்லாஹ் சொன்னதையெல்லாம் நம்பிவிட்டேன், மலக்குகளை பார்த்ததற்கு பிறகு ஒப்பாரி வைத்தால் ஏதாவது அங்கே இரக்கம் காட்டப்படுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவா காயிலுஹா, இப்படித்தான் இவன் பேசிக்கொண்டே இருப்பான், வமின் வராயிஹி ஜஹன்னம், இவனுக்கு பின்னால் நரகம் இருக்கிறது, அதிலே போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். அவர்கள் தங்களை பழிப்பார்கள், தங்களை தாங்களே ஏசிக் கொள்வார்கள், ஆனால் அவர்களுடைய எந்த பழிப்புக்கும் அங்கே பதில் கொடுக்கப்படாது. சகோதரர்களே, கபுரோடு சம்பந்தப்படுகிறது, மறுமையில் எழுப்பப்படும் அந்த நிலையோடு சம்பந்தப்படுகிறது, ஆகிரத்தோடு சம்பந்தப்படுகிறது, சிராத் என்ற அந்த பாலத்தை கடப்பதோடு சம்பந்தப்படுகிறது, அமல்கள் நிறுக்கப்படும் அந்த நிலையோடு சம்பந்தப்படுகிறது, செயலேடுகள் வலது கையிலா இடது கையிலா என்ற பிரச்சனையோடு சம்பந்தப்படுகிறது இந்த ஷஹாதாவுடைய விஷயங்கள். இதோடு சம்பந்தப்படுகிறது இத்தனை பிரச்சனைகளை மனிதன் எதிர்கொள்வதற்கு இந்த ஷஹாதா சரியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் அன்பிற்குரியவர்களே, இந்த ஷஹாதா சரியாகவில்லை என்றால் இதை அடுத்துள்ள எந்த பிரச்சனையும் சரியாகாது. ஷஹாதாவிலே ஒருவன் கோட்டை விட்டு விட்டான் என்றால் அடுத்துள்ள அனைத்தும் கோட்டை தான். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. முதலாவதாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். முதலாவது என்ன? அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன் முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஷஹாதா சரியில்லாதவனின் தொழுகை சரியில்லை. ரொம்ப பேருக்கு தெரிகிறது கிடையாது, ரொம்ப பேருக்கு தெரிவதில்லை. தொழுகைக்கு என்ன தேவை என்றால் ஒது தேவை என்று சொல்வார்கள், கிப்லா தேவை என்று சொல்வார்கள், ஆடை இடை உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள், ஆனால் ஷஹாதாவை மறந்து விடுவார்கள். ஷஹாதாவை மறந்து விடுவார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக இருந்தால்தான் தொழப்படுகிற தொழுகை அங்கீகரிக்கப்படும். ஷஹாதா சரியில்லை என்றால் தொழுகை அங்கீகரிக்கப்படாது. ஷஹாதா சரியில்லை என்றால் ஜகாத் அங்கீகரிக்கப்படாது. ஷஹாதா சரியில்லை என்றால் நோன்பு அங்கீகரிக்கப்படாது. மொத்தத்தில் எந்த அமலுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலியிருக்காம். அமல்களை நீங்கள் அடுக்கிக் கொண்டே போவீர்கள், ஆனால் இந்த அமல்கள் அல்லாஹுவால் நற்கூலி வழங்கப்படுவதற்கு தகுதியான அமல்களாக செயல்பாடுகளாக இருக்குமா என்றால் இருக்காது. சகோதரர்களே, நபிமார்கள் பயந்தார்கள் என்றால் அந்த நபிமார்களை பின்பற்றிய அவர்களுடைய தோழர்கள் இந்த ஷஹாதாவை குறித்து ஈமானை குறித்து பயந்தார்கள் என்றால் ஏன் அவ்வளவு பயந்தார்கள்? ஏன் அவ்வளவு பயந்தார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ என்ன தெரியுமா? தவஃபனி முஸ்லிமா, தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்கவை, என்னை முஸ்லிமாக மரணிக்கவை என்று ஒரு நபி, நபியின் மகன், நபியின் மகன், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டவர். அவர் சிறு பிராயத்தில் இருக்கும் போதே அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம், கல்வியை கொடுத்தோம், இறை அச்சத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ் புகழ்ந்த நபி. யார் புகழ்ந்த நபி? அல்லாஹ் புகழ்ந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி சுலைமான், நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக மரணிக்கவை, எங்களை நல்லவர்களோடு சேர்த்துவை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏன் நம்முடைய ஹபீப் அல்லாஹ்வுடைய ஹலீல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு கேட்டார்கள் என்றால் நான் அவர்களிடத்திலே கேட்டுவிட்டேன், யா ரசூலல்லாஹ் ஏன் இதை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறீர்கள்? என்ன துஆ அது? அத்தனை சஹீஹான ஹதீஸ் நூல்களிலும் பதிவு செய்யப்பட்ட துஆ. துஆவுடைய பாடம் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த துஆ இருக்கும். ஆனால் நம்மில் பலருக்கு இந்த துஆக்கள் எல்லாம் நினைவுக்கே வராது. பொதுவாக நம்மிலே பலர் பிரார்த்தனைக்காக கையை தூக்கினால் என்ன செய்வார்கள்? யா அல்லாஹ் புள்ள படிச்சுட்டு இருக்கிறான், நல்ல மார்க்கில் பாஸ் ஆகணும், யா அல்லாஹ் வீடு கட்டணும், யா அல்லாஹ் வாங்கின கடன்லாம் அடையணும், யாரெல்லாம் நிறைய கஷ்டத்தில் இருக்கிற உதவி செய்யும். பெரும்பாலானவர்கள் பெரும்பாலும் சிந்தனைக்கு வருவதெல்லாம் இந்த துன்யாவுடைய பிரச்சனைகள் தான். பெரும்பாலும் கவனத்திற்கு வருவதெல்லாம் இந்த துன்யாவின் பிரச்சனைகள் தான். மறுமையை பற்றிய ஒரு அறிவு, மறுமையை பற்றிய ஒரு பயம், அந்த நிலையான வாழ்க்கையை பற்றிய முக்கியத்துவம் எடுபட்டு போன காரணத்தால், அதை பற்றிய சரியான ஞானம் அறிவு இல்லாத காரணத்தால் அதை பற்றிய பிரார்த்தனை இருப்பதில்லை. யோசித்து பாருங்கள், யா அல்லா எனக்கு சொர்க்கத்தை தா என்று கதறி அழுத கண்கள் எத்தனை கண்கள், யா அல்லா என்னை நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கொள் என்று எத்தனை முறை கதறி அழுதிருக்கிறோம், யா அல்லா என்னை முஸ்லீமாக மரணிக்கவை, யா அல்லா இறை நிராகரிப்பில் இருந்து, இணை வைப்பில் இருந்து, நயவஞ்சகத்தனத்திலிருந்து, முரண்பாடிலிருந்து, உனக்கு மாறு செய்வதிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று எத்தனை முறை கதறி அழுது துவா செய்திருப்போம். யார் துவா செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த பிரார்த்தனையை இவ்வளவு தூரம் கேட்கிறீர்கள்? என்ன பிரார்த்தனை? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை புரட்டி போடுபவனே என் உள்ளத்தை உன் மார்க்கத்தின் மீது உறுதியாக்கி வை. எவ்வளவு பயந்தார்கள், எதை குறித்து பயந்தார்கள்? இது எதை குறித்து இந்த பயம்? எதை குறித்து? ஷஹாதாவை குறித்து, ஈமானை குறித்து. கேட்கிறார்கள், ஆயிஷா யா ரசூலல்லாஹ், இப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு என்ன காரணம்? சொல்லுகின்றார்கள், ஆயிஷா, அடியார்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் இரண்டு விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றன. அவன் எப்படி வேண்டுமானாலும் புரட்டி விடுவான், பயப்படுகிறேன், எப்படி வேண்டுமானாலும் புரட்டி விடுவான். இறை நிராகரிப்பின் வார்த்தைகள், நயவஞ்சகத்தனத்தின் எண்ணங்கள் உள்ளத்திலே குடிகொண்டால் அத்தனை அமல்களும் பாத்திலாகிவிடும். பயந்து கொண்டே இருந்தார், கடைசி வரைக்கும் பயந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹும இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வஷ்ஷிர்கி வன்னிஃபாகி வஷ்ஷிகாகி, யா அல்லாஹ் இறை நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், யா அல்லாஹ் இணை வைப்பை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், சத்தியம் விட்டு சொல்லுங்கள், என்றைக்காவது அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் என்னை இணை வைப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள் என்று அழுதிருக்கிறோமா? இறை நிராகரிப்பிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், குஃபர். இன்னொரு அர்த்தம் நன்றி கேட்டத்தனமாக நடந்து கொள்ளுதல், குஃப்ரானுல் நிஅமா குஃப்ரானுல் முன்னுஇ. யா அல்லாஹ் உனக்கு நன்றி கேட்டத்தனமாக நடந்து கொள்வதிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். எத்தனை முறை கேட்டிருப்போம் இந்த துஆவை. வன் நிஃபாக், நயவஞ்சகத்தனம், முனாஃபிக்தனம். அப்துல் ரஹ்மான் இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய தாபிஈ, சொல்லுகின்றார்கள், 30 சஹாபாக்களிடத்திலே நான் கல்வி படுத்திருக்கிறேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், எத்தனை சஹாபாக்களிடத்திலே, எத்தனை சஹாபாக்களிடத்திலே? 30 சஹாபாக்களிடத்திலே. அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழரை பார்ப்பதே, அவரிடத்தில் கல்வி படிப்பதே அவ்வளவு பெரிய கண்ணியம் என்றால், 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்தவர் சொல்லுகின்றார், நான் 30 சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்தேன், அதில் ஒவ்வொருவரும் தன் ஈமானை குறித்து பயந்து கொண்டே இருந்தார், தன் ஈமானை குறித்து பயந்து கொண்டே இருந்தார், என் ஈமானிலே நயவஞ்சகத்தனம் கலந்து விடுமோ. ஏன் சகோதரர்களே, இது எதோடு சம்பந்தப்படுகிறது? இதிலே ஏதாவது குளறுபடிகள், இதிலே ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், அமல்கள் எல்லாம் ஆட்டம் கண்டுவிடும், அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்காது. உடல் நோய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சமுதாயம், பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சமுதாயம், இந்த உலக பொருளாதார கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சமுதாயம், இந்த சமுதாயம் தன்னுடைய மறுமையின் விஷயத்தில் எந்த அளவு கவனமாக இருக்கிறார்கள்? மறுமையை இழந்துவிட்டு இந்த துன்யாவை சம்பாதித்து நாம் என்ன சாதிக்கப் போகிறோம்? ஷஹாதாவை இழந்துவிட்டு அதிலே அத்தனை ஓட்டைகளையும் வைத்துக் கொண்டு, அதிலே அத்தனை கோளாறுகளையும் வைத்துக் கொண்டு இந்த துன்யாவை சாதித்து வெற்றி காணுவதால், துன்யாவை சாதித்து வெற்றி காணுவதென்றால் என்ன? ஆட்சி அதிகாரங்கள் கிடைப்பது, வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பொருளாதாரத்திலே மேம்பாடு, இவையெல்லாம் அடைந்ததற்கு பிறகு வேறு என்ன? வேறு என்ன? இவற்றை எல்லாம் அடைந்து விட்டால் உலகத்திலே மரணம் இல்லாமல் வாழ்ந்து விடலாமா? கபர்களை சந்திக்க வேண்டியதில்லையா? முன்கர் நக்கீரை சந்திக்க வேண்டியதில்லையா? மண்ணறையிலே படுக்க வேண்டியதில்லையா? கபன் போர்வை போர்த்தப்படாதா? சந்தூக்கிலே தூக்கிச் செல்ல மாட்டார்களா? நாளை மறுமையிலே எழுப்பப்படும் போது என்ன நடக்கும்? இவற்றையெல்லாம் சாதித்து விட்டார்கள். ஆட்சி கிடைத்து விட்டது, அதிகாரம் கிடைத்து விட்டது, பொருளாதாரத்திலே உயர்ந்து விட்டார்கள். எல்லோருக்கும் அடிப்படை வசதிகளில் இருந்து மேம்பட்ட எல்லா வசதிகளும் கிடைத்து விட்டன. அடுத்து என்ன? இந்த வசதிகளை கொண்டு, இந்த பொருளாதாரத்தை கொண்டு, இந்த ஆட்சியை கொண்டு, இந்த கல்வியை கொண்டு சொர்க்கத்திலே ஒரு ஜான் இடத்தையாவது வாங்க முடியுமா? ஈமானை இழந்து விட்டால், ஷஹாதாவிலே ஓட்டையை வைத்து விட்டால், அல்லாஹுவை அறிய வேண்டிய விதத்திலே அறியவில்லை என்றால், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரண்பட்டால் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே? காரூனுடைய செல்வம் என்ன ஆனது? அவனையும் அவனுடைய அந்த வீட்டையும் அப்படியே பூமிக்குள்ளே நாம் சொருகிக் கொள்கிறோம், சொருகிக் கொள்கிறோம். இன்று வரை அவன் பூமியிலே சொருகப்படுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான், அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். சூரத்துல் ஹுஜராத்தினுடைய அந்த இரண்டாவது வசனத்தை எடுத்து பாருங்கள், எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை! அமல்கள் பாத்திலாகிவிடும், செயல்பாடுகள் அழிந்துவிடும், நீங்கள் செய்கிற தவறுகள், நீங்கள் செய்கிற அந்த பாவங்கள், சில பாவங்கள் பெரும்பாவங்கள், சில பாவங்கள் சிறு பாவங்கள், இன்னும் சில பாவங்கள் இருக்கின்றன, அந்த பாவம் வெறும் பாவமாக மட்டும் இருப்பதில்லை, மாறாக அந்த பாவம் அடியானுடைய ஈமானை தகர்க்கக்கூடியதாக அமைந்துவிடும். அடியானுடைய ஈமானை தகர்க்கக்கூடியதாக ஆகிவிடும். அடியானை குஃபுர் என்ற இறை நிராகரிப்பிலே, அல்லது ஷிர்க் என்ற இணை வைத்தலிலே, அல்லது நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்திலே தள்ளிவிடும். அவ்வளவுதான், இந்த மூன்றிலே எந்த ஒன்றிலே தள்ளினாலும் சரி அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, மறுமையிலே வெற்றி கிடைக்காது, அல்லாஹ்வின் அருளை பொருத்தத்தை அவன் அடையவே முடியாது. நஷ்டம் எப்படிப்பட்ட நஷ்டம்? அதைவிட பெரிய நஷ்டம் எதுவும் இல்லை, அதைவிட கேவலம் எதுவும் இல்லை. கேவலத்தில் எது கேவலம்? எதுங்க கேவலம்? பொதுவாக மக்கள் கேவலம் என்றால் என்ன என்று சொல்வார்கள்? படிக்காமல் இருப்பது, கூரை வீட்டிலே வாழ்வது, அழுக்க ஆடைகள், கிழிந்த ஆடைகள் விடுத்துவது, காலிலே செருப்பு இல்லாமல் செல்வது, அல்லது உடலை போர்த்துவதற்கு போதிய ஆடை இல்லாமல் இருப்பது, இதை கேவலமாக பார்ப்பார்களா இல்லையா? பார்ப்பார்களா இல்லையா? பொதுவாக கேவலம் என்றால் எது தெரியுமா கேவலம்? நல்லோர்களிடத்திலே எது கேவலம் தெரியுமா? மறுமையை புரிந்தவர்களிடத்திலே கேவலம் என்றால் என்ன என்று கேட்டு பாருங்கள். துன்யாவை தெரிந்தவர்களிடத்திலே கேவலம் என்றால் இந்த கேவலத்தை எல்லாம் அடுக்குவார்கள். அல்லாஹ்வை புரிந்தவர்கள், மறுமையை புரிந்தவர்கள், மறுமையின் மதிப்பை உணர்ந்தவர்கள், இவர்களிடத்திலே கேவலம் எது தெரியுமா? கேவலம் எது தெரியுமா? ரப்பனா ரப்பனா இன்னக மன் துதுகிலின் நார் ஃபக்கத் அஹ்ஸைதஹு. ரப்பனா யாரை நீ நரகத்திலே தள்ளினாயோ அவனை நீ கேவலப்படுத்தி விட்டாய். கேவலம் எது? எது கேவலம்? நரகத்திலே தள்ளப்படுவது. இதைத்தானே பயந்தார்கள் அல்லாஹ்வின் கலீல் இப்ராஹிம். மறுமையில் மக்கள் எழுப்பப்படும் போது என்னை கேவலப்படுத்தி விடாதே. وَجَعَلْنِي مِنْ وَرَثَةِ جَنَّةِ النَّعِيمِ. சொர்க்கத்தின் வாரிசுகளில் ஒருவனாக என்னை ஆக்கு. எப்படிப்பட்ட பணிவு பாருங்கள், எப்படிப்பட்ட பயம் பாருங்கள், எப்படிப்பட்ட கெஞ்சுதல் பாருங்கள். யா அல்லாஹ், وَجَعَلْنِي مِنْ وَرَثَةِ جَنَّةِ النَّعِيمِ. ஜன்னத்து நஈமுடைய வாரிசுகளில் ஒருவனாக என்னையும் ஆக்கு. என்னை மறுமையிலே கேவலப்படுத்தி விடாதே. ஏன் கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே அவன் நிறத்தை பார்க்க மாட்டான்,
அவன் உங்கள் தகப்பன் யார் என்று பார்க்க மாட்டான், உங்கள் மனைவி யார் என்று பார்க்க மாட்டான், உங்கள் கணவன் யார் என்று பார்க்க மாட்டான், உங்களுடைய நசபை ஹசபை எதையும் அவன் பார்க்க மாட்டான். நீ என்ன செய்தாய், நீ என்ன செய்தாய்? ஃபிரௌனுடைய மனைவியிடத்திலே ஷஹாதா சரியாக இருந்தது, கிடைத்ததா இல்லையா? சொர்க்கம் எப்படி கிடைத்தது? இந்த துன்யாவை விட்டு போகும் போதே சொர்க்கத்தின் சர்டிபிகேட்டோடு போனார்கள். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகனிடத்திலே ஷஹாதா இல்லை, அவர்களுடைய மனைவியிடத்திலே ஷஹாதா இல்லை. இந்த உலகத்திலேயே அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அவர்கள் கண்ணை மூடுவதற்கு முன்பே அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். உதாரணத்திற்கு பாருங்கள், ஏன் இவ்வளவு ஆழமாக நாம் இதை புரிய வேண்டும் என்றால், அப்படித்தான் சில செயல்கள் பெரும் பாவங்களாக அல்லது சிறு பாவங்களாக இருக்கும், சில செயல்களோ நேரடியாக எதை தாக்கும், எதை தாக்கும், ஈமானை தகர்த்துவிடும். உடலுக்கு எத்தனையோ நோய்கள் வருகின்றன, சளி வருகிறது, சாதாரண காய்ச்சல் வருகிறது, பல்வலி வருகிறது, தலைவலி வருகிறது. இந்த சாதாரண நோய்களோடு ஒரு கேன்சரை மதிப்பிட முடியுமா, ஒரு எய்ட்ஸ் நோயை மதிப்பிட முடியுமா? முடியுமா? முடியாது. அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபிய் வலா தஜஹரு லஹு பில் கவுல் كجهر بعضكم لبعض ان تحبط اعمالكم وانتم لا تشعرون. புரிப்பட்டோ? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை தெரியுமா? நபியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒழுக்கம். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, என்னுடைய நபிக்கு முன்னால் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். என்னுடைய நபிக்கு முன்னால் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். அவர்களுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தம் தாழ்ந்து இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் அவருக்கு முன்னால் பணிந்திருக்க வேண்டும். ஒரு எஜமானனுக்கு முன்னால் ஒரு அடிமை உயர்ந்த சப்தத்தோடு பேசுவானா? அந்த எஜமானனை விட சப்தத்தை உயர்த்துவானா? உயர்த்த மாட்டான். பணிவு இருக்க வேண்டும், அடக்கம் இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும், கண்ணியம் இருக்க வேண்டும். இதையும் அல்லாஹ் வேறு வசனத்திலே சொல்கின்றான். இந்த நபிக்கு நீங்கள் உதவ வேண்டும், இவரை மதிக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், இவரை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். அடுத்து சொல்கின்றான், உயர்ந்த குரலிலே கத்தி பேசாதீர்கள். கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின், உங்களில் சிலர் சிலரோடு பேசும்போது கத்தி பேசுவதை போன்று, முரட்டு குரலிலே பேசுவது போன்று அவரிடத்திலே பேசாதீர்கள். ஏன் தெரியுமா? அடுத்து சொல்கிறார், அன் தஹபத அஅமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். அப்படி செய்தால் உங்களுடைய தொழுகை, உங்களுடைய ஹிஜ்ரத், உங்களுடைய ஜிஹாத், இந்த தீனுக்கு நீங்கள் செய்த உதவிகள் அத்தனை அமல்களும் நாசமாகிவிடும். வந்தும் லாத்தஷரும், அதை பற்றிய உணர்வு உங்களுக்கு இல்லாமல் இருப்பீர்கள். ஏன் சகோதரர்களே, நபியோடு பேசுவதிலே அங்கே நபியின் கண்ணியம் கவனிக்கப்படவில்லை என்றால், நபியுடைய மரியாதை கவனிக்கப்படவில்லை என்றால், நபியை அலட்சியம் செய்யக்கின்ற நிலைமை ஏற்படும், நபியை புறக்கணிக்கிற நிலை ஏற்படும், அவர் ஒன்றை பேசும்போது அதை மறுத்து பேசுகிற நிலைமை ஏற்படும். ஏற்படுமா? ஏற்படாதா? அடக்கமாக அமைதியாக கண்ணியமாக இருக்கிறவரை சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பான் மனிதன். எப்போது சப்தத்தை உயர்த்துகிறானோ, எப்போது தன்னுடைய தலைவரை விட இவனுடைய சப்தம், இவனுடைய சப்தத்தை இவன் உயர்த்துகிறானோ, அடுத்து என்ன ஏற்படும்? அவருடைய பேச்சை மறுப்பான், எதிர்ப்பான், அதிலே குறை கண்டுபிடிப்பான், அதிலே குதர்க்கத்தை கண்டுபிடிப்பான். இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் அடுத்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். வெறும் இது சப்தத்தை உயர்த்தி பேசுவது, கத்தி பேசுவதோடு நின்று விடுவது கிடையாது. ஒரு தந்தையிடத்திலே மகன் அடக்கமாக
தாழ்ந்த குரலிலே மரியாதையாக பேசுகின்றவரை, அந்த தந்தையின் கண்ணியம், அந்த தந்தையின் மரியாதை இந்த பிள்ளையின் உள்ளத்திலே இருக்கும். எப்போது தந்தையின் சத்தத்தை விட கத்தி பேசுகிற பழக்கம் இருக்கிறதோ அப்போது என்ன ஏற்படும்? தந்தையின் மீது கோபப்படுவான், தந்தையின் பேச்சை எதிர்ப்பான், உதாசீனப்படுத்துவான், கண்ணிய குறைவாக பேசுவான், மரியாதையின்றி நடந்து கொள்வான். நடக்கிறதா இல்லையா? எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாய் தந்தையிடத்தில் பேசும்போது கூட வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா வஃபித் லஹுமா ஜனாஹ அஸ்ஸுல் மினர் ரஹ்மா வகுல் ரப்பி ர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. உன் தாய் தந்தையிடத்தில் பேசும்போது கூட கண்ணியமாக பேசு, தாழ்ந்த குரலிலே பேசு, அதட்டி பேசாத என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு தாய் தந்தையிடத்தில் பேசும்போது கூட இவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறவன் ஒரு நபியிடத்திலே பேசும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ரசூலிடத்திலே பேசும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதிலே நீங்கள் மாற்றம் செய்தால் ஏற்படுகிற சோதனை என்ன? என்ன சோதனை? அமல் நாசமாகிவிடும். அமல் இல்லை என்றால் எந்த முதலீட்டை கொண்டு நாளை சொர்க்கத்தை வாங்குவது? ஆகவேதான் அன்பிற்குரியவர்களே, இந்த ஈமானோடு முரண்படுகிற அல்லது ஈமானை உடைத்தெறிகிற விஷயங்களிலே ஒரு மனிதன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் அலாட்டாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தான் சொற்ப விலைக்கு வாங்கிக் கொண்டு சென்று விடுவான், சொற்ப விலைக்கு வாங்கிக் கொண்டு சென்று விடுவான். சிலரை நீங்கள் பார்க்கலாம், ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு, டிரைவர் சமாத்தியமா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், சமாத்தியமா ஓட்டிட்டாரு, இருளில தப்பிச்சுக்கிட்டோம், நூலில தப்பித்துக் கொண்டோம். பொதுவாக சொல்லப்படுகிற வார்த்தையா இல்லையா? சொல்லப்படுகிற வார்த்தையா இல்லையா? விமானங்கள் மோதிக்கொள்வதை போன்று அந்த நெருக்கத்திற்கு வந்துவிட்டது. ஆனால் விமான ஓட்டி திறமையால் சாமர்த்தியமாக விபத்திலிருந்து பாதுகாத்து விட்டார். சொல்லப்படுகிற வார்த்தையா இல்லையா? சொல்லப்படுகிற வார்த்தையா இல்லையா? இப்படி அன்றாட வாழ்க்கையிலே நாம் சொல்லுகிற எத்தனை வார்த்தைகளை நீங்கள் பார்க்கலாம். யாருக்காவது தெரியுமா இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் ஷிர்கான வார்த்தைகள் என்று? இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன வார்த்தை? ஷிர்க், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கும்படியான வார்த்தைகள். உங்களை நம்பிதான் வந்த, நீங்க இப்படி சொல்லிட்டா எப்படி? என்ன சொல்றாங்க? உங்களை நம்பிதான் வந்த, நீங்க இப்படி சொல்லிட்டா எப்படி? எத்தனை பேருக்கு தெரியும் இது ஷிர்கான வார்த்தை என்று? நீங்க எனக்கு உதவவில்லை என்றால் வேற யார்கிட்ட நான் போவேன்? நீங்கள் எனக்கு உதவவில்லை என்றால் வேற யாரிடத்திலே நான் செல்வேன்? உங்க மேலதான முழுசா நம்பிக்கை வச்சிருந்தேன், நீங்களே கை விரிச்சிட்டீங்களே. யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் இது ஷிர்கான வார்த்தை என்று? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஷிர்க் என்றால் என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும் அதை சொல்லுங்க. ரொம்ப பேர் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, நம்மெல்லாம் முஸ்லீம் 100% பாய்மார்கள், எப்படி நம்மளாவது ஷிர்க் பண்றதாவது? ஷிர்க்னா என்ன? கோயிலுக்கு போற குப்புசாமி முனுசாமி செய்யற வேலை அது, எப்படி விளங்கி வச்சிருக்கிறாங்க ஷிர்க்? நம்ம ஹாஜியாரு ஆலிம்சா, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம ஷிர்க் செய்யறதா? நம்மள்கிட்ட ஷிர்க் வருமா? பொதுவான அந்த எண்ணம் இருக்கிறதா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். யாரை யாரை அழைக்கிறார்கள்? அபூபக்கரை அழைக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், அபூபக்கரே, இத்தக்கு ஷிர்க், ஷிர்கை பயந்து கொள். யார் சொல்லுகிற அறிவுரை? யாருக்கு சொல்லுகிற அறிவுரை? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்திலே 23 ஆண்டுகள் குர்ஆனையும் சுன்னாவையும் இல்மையும் படித்த அபூபக்கர் என்ற அந்த முதல் மாணவருக்கு, அந்த மூத்த மாணவருக்கு யாருடைய ஈமானுக்கு அல்லாஹ் சாட்சி சொன்னானோ அந்த அபூபக்கரை அழைத்து சொல்கிறார்கள், அபூபக்கரே, ஷிர்கை பயந்து கொள். அது கருப்பு எறும்பு ஊர்ந்து வருவதை விட மிக மறைவானது, மிக துல்லியமானது. இத்தகு ஷிர்க் ஃபின்னஹு அக்ஃபா மின் தபீபி நம்லத்தின் சௌதா. கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள். நான் என்ன செய்வது? பயம் சகோதரர்களே, பயம். நமக்கு சிறுக்கு என்றால் என்னவென்றே தெரியவில்லை, அல்லது சிறுக்கால் என்ன நஷ்டம், சிறுக்கு வைத்தால் என்னங்க நஷ்டமாயிடும் அது தெரியணுமா இல்லையா? கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ் நான் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன், யா அல்லாஹ் நான் அறிந்த நிலையிலே உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், வஸ்தக்ஃபிருக லிமா லா அலம், நான் அறியாமல் நடக்கிற வார்த்தைகளுக்காக, சொல்களுக்காக, செயல்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் இறைவா. யார் யாருக்கு சொன்ன அறிவுரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஈமானை தகர்த்தெறியக்கூடிய முதல் விஷயம் ஷிர்க். ஈமானை தகர்க்கக்கூடிய முதல் செயல் ஷிர்க், இணை வைத்தல். ஆனால் இன்று நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே ஆலிம்களாக இருக்கட்டும், அல்லது சமுதாய பெரியவர்களாக இருக்கட்டும், அல்லது பெற்றோர்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த சமுதாயத்திலிருந்து எடுபட்ட ஒரு சிந்தனை இந்த ஷிர்க்கை பற்றிய சிந்தனை, இந்த ஷிர்க்கை பற்றிய பயம். அன்பிற்குரியவர்களே, யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம், யார் யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம், நபி தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைத்து மரண நேரத்திலே கேட்கிறார்கள், மா தஅபுதுன மின் பஅதி, ஒரு தந்தை தன் மகனுக்கு மரண நேரத்திலே வசியத்துக்கு சொல்கிறார், ஒப்பந்தம் வாங்குகிறார், என் மகன்களே எனக்கு பின்னால் யாரை வணங்குவீர்கள்? இன்றைக்கு ஒரு தந்தை செய்வது என்ன? மகனே அங்க சொத்து இருக்கு, இங்க சொத்து இருக்கு, அதை கலெக்ஷன் பண்ணணும், இதை கலெக்ஷன் பண்ணணும், அதை பார்த்துக்க, இதை பார்த்துக்க, இங்க இவர்ட்ட இவ்வளவு கொடுத்திருக்கிற, அங்க இவர்ட்ட இவ்வளவு கொடுத்திருக்கிற. இங்கே ஒரு தந்தை என்ன நசீகத்து பண்ணுகிறார்? மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பின்னால் யாரை வணங்குவீர்கள்? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ அபாயிக இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக இலாஹும் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். தந்தையே, உன்னுடைய கடவுளை, உன்னுடைய இறைவனை, உன் மூதாதைகளாகிய இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்குடைய இறைவனாகிய ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். என்ன ஒப்பந்தம் பார்த்தீர்களா? வாழும்போது இதே விஷயத்தை தான் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். லுக்மான் என்ன சொன்னார்கள்? மகனை அழைத்து மகனுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். நாம் நம்முடைய மகனுக்கு சொல்லுகிற அறிவுரை என்ன? என்றைக்காவது நம்முடைய பிள்ளைகளோடு அமர்ந்து இந்த இணை வைத்தலை பற்றி, இதனுடைய விபரீதத்தை பற்றி, இதன் மீது அல்லாஹ்வுடைய வெறுப்பு எப்படி நிகழும் என்பதை பற்றி பரிமாறி இருக்கிறோமா, பேசி இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் விரும்பும், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்கிறோமே, எதை எதை பற்றி எல்லாம் பயமுறுத்துகிறோமே பிள்ளைகளுக்கு. ஸ்கூலுக்கு போ, இடையில யாராவது கூப்பிட்டா போயிடாத, இடையில யாராவது எதுவும் கொடுத்தா வாங்கி சாப்பிடாத, எங்கேயும் இறங்கிறாத, எவ்வளவு பயமுறுத்துகிறோம், எவ்வளவு அச்சுறுத்துகிறோம். என் மகனே, என் மகளே, அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, என் மகளே அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, என் மீது உன் நம்பிக்கையை வைக்காதே, என் மீது உன் ஆதரவை வைக்காதே, என் மீது உன் பயத்தை வைக்காதே, அல்லாஹ்வின் மீது வை. யார் மீது வை? அல்லாஹ்வின் மீது வை. யா புனைய லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லஸுல்மன் அதீம். இன்று நவீன தௌஹீதுடைய ஷிர்க் என்ன தெரியுமா? கோயிலுக்கு போல, தர்காக்கு போலனா முழு முவாஹித். என்னங்க ஷிர்க்? பி தவக்குல், ஷிர்க் பி தாஅ, ஷிர்க் பில் மஹப்பா, ஷிர்க் பில் கௌஃப். எத்தனை வகையான ஷிர்க்குகள் இருக்கின்றன. நான் தாங்க என் வீட்டை நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் இல்லனா என் குடும்பமே சீரழிஞ்சு போயிடுங்க, நான் கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை விட பெரிய ஷிர்க் என்ன இருக்கிறது? இதை விட பெரிய ஷிர்க் என்ன இருக்கிறது? ஹல் மின் காலிக்கின் கைருல்லா யர்சுகுக்கும் மின ஸமாய் வல் அர்த். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். நீ சொல்லுகிறாய், நான் தான் என் குடும்பத்திற்கு உணவளித்துக் கொண்டு வருகிறேன் என்று.
அல்லாஹ் சொல்கிறான் ரப்புல் ஆலமீன் அவன் என்று, நீ சொல்கிறாய் உன் குடும்பத்திற்கு நீ ரப் என்று.
எத்தனை பேர் எப்படி இப்படி நம்பி இருக்கிறார்கள்? உதாரணத்திற்கு ஒரு வெளிநாடு, திடீரென்று அவருக்கு விசா பிரச்சனை, ரினிவல் ஆவதில்லை. அடுத்து நான் என்ன செய்வது? எனக்கு எந்த வழியும் இல்லையே, நான் இந்தியாவிலே சென்று என்ன செய்வது? எனக்கு எப்படி ரிசுக்கு கிடைக்கும்? என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன்? இவர் தொழுத தொழுகை எல்லாம் என்ன போலி, இவர் கேட்ட துவாக்கள் எல்லாம் என்ன போய், இவர் அல்லாஹ்வை நம்பியதெல்லாம் என்ன போய், ஏமாற்றம். என்ன சொல்கிறார்? எனக்கு விசா கிடைக்கவில்லை, என்னை ஊருக்கு அனுப்பி சொல்லிவிட்டார்கள், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி சம்பாதித்து போடுவேன், என்னை எப்படி வளர்ப்பேன், அடுத்து என்ன செய்வது? லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இந்த ஷிர்க் ஷஹாதாவை முறிக்கக்கூடிய முதல் பயங்கரமான கொடிய நோய். இதனுடைய கேவலம் என்ன தெரியுமா? இந்த ஷிர்க்குடைய கேவலம் என்ன தெரியுமா? இது துருநாற்றம் மிக்கது, இது அநியாயமானது, இது கொடூரமானது, இது பெரிய துரோகம், இது பெரிய துரோகம். உலகத்திலே ஒரு மகா அநியாயம் இருக்கிறது, இதற்கு மேல் ஒரு அநியாயம் எதுவும் இல்லை என்றால் எதுதான் அநியாயம்? லுக்மான் சொல்கிறார், மகனே ஷிர்க்கு செய்து விடாதே. சின்ன மகனுக்கு செய்கிறார்கள். யா புனைய, யா புனைய என்றால் யாருக்கு சொல்வார்கள் தெரியுமா? ஒரு 10-12 வயதுக்குள் இருக்கின்ற பிள்ளைக்குத்தான் புனைய என்று சொல்லுவார்கள். என் நேச பிள்ளையே, என் பாச பிள்ளையே, லா துஷ்ரிக் பில்லா, இன்ன ஷிர்கல துல்முன் அதீம். எப்படிப்பட்ட இல்மை கொடுக்கிறார்கள்! இன்று என்ன, சயின்ஸ் நல்லா படிமா, மேக்ஸ் நல்லா படிமா, படிங்கள், வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. இந்த குர்ஆனை மறந்து விட்டா, இந்த தௌஹீதை மறந்து விட்டா, இந்த ஷஹாதாவை மறந்து விட்டா. எத்தனை பிள்ளைகள் கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறார்கள், எத்தனை தந்தைமார்கள் அந்த ஸ்கூல்களிலே படிக்கின்ற தங்கள் பிள்ளைகளுக்கு, மகனே அவர்களுடைய பிரேயரிலே நீ கலந்து கொண்டால் உன்னுடைய ஈமான் பறிபோகிவிடும், சிலுவை போட்டுக் கொள்ளாதே, அந்த பிரேயர்களை நீ உச்சரிக்காதே. ஜீசஸ் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர் அல்லாஹ்வுடைய குழந்தை அல்ல, அவர் அல்லாஹு அல்ல, அவர் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சம்மர் கேம்ப், +2 படித்த ஒரு மாணவனிடத்திலே கேட்கப்பட்டது, ஜீசஸ் யார் என்று, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் யார் என்று. முஸ்லிம் மாணவன், யார் முஸ்லிம் மாணவன், என்ன பதில் கூறினான் தெரியுமா? அவர் கிறிஸ்தவர்களின் கடவுள், கடவுளின் குழந்தை என்று சொன்னான். யார்? ஒரு முஸ்லிம் மாணவனுடைய நிலை. சம்மர் வகுப்பிலே, கோடைக்கால கல்வி வகுப்பிலே வந்து முதலாவதாக கலந்து கொண்ட அந்த முதல் வகுப்பிலே கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு அந்த மாணவனுடைய பதில் என்ன? எத்தனாவது படிக்கிறான்? 12வது வகுப்பு படிக்கிறான். இது நாள் வரை ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை, அல்லாஹ்விற்கு குழந்தை இல்லை என்ற விஷயம் அவனுக்கு தெரியவில்லை. அதாவது சூரத்துல் இக்லாசுடைய பொருள் கூட அவனுக்கு தெரியவில்லை. அதான் அர்த்தம் சூரத்துல் இக்லாஸ், இந்த சூரா கூட அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சகோதரர்களே, இந்த ஷிர்கை பற்றி அல்லாஹ் எப்படி எச்சரிக்கை செய்கிறான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக், தாவூத், சுலைமான், யூசுப், ஜக்கரியா, அய்யூப், யூனுஸ், வல்யசா, துல்கிஃபல், இத்தனை நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் எண்ணிக்கொண்டே வருகிறான். அத்தனை நபிமார்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் எண்ணி, குர்ஆனிலே ஒரு இடத்திலே 6வது அத்தியாயத்தின் 88வது வசனத்திலே இப்ராஹிமிலிருந்து ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் வரை குர்ஆனிலே சொல்லப்பட்ட அத்தனை நபிமார்களுடைய பெயர்களையும் ஒரு இடத்திலே அல்லாஹ் ஒன்று சேர்த்து விடுகிறான். ஒன்று சேர்த்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யாராவது படித்து பார்த்திருக்கிறார்? ஞாபகம் இருக்கிறதா என்ன வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா? வலவ அஷ்ரகு لحبط عنهم ما كانوا يعملون.
யார் இப்ராஹிமிலிருந்து ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வரை இந்த நபிமார்களை அல்லாஹ் புகழ்ந்து 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 விட்டு சொல்கிறான், இவர்கள் ஷிர்க்கு வைத்தாலும் இவர்களுடைய அமல்கள் எல்லாம் நாசம்.
எவ்வளவு பெரிய ஆபத்தான நோயாக இருக்கும் இது. அடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய எச்சரிக்கையை நீங்கள் பார்த்தால் சூரத் ஜுமர் 39வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்திலே நேரடியாக ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா?
وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ.
நபியே, நீ ஷிர்க் வைத்தாலும் உன் அமல்கள் நாசமாகிவிடும், நீ நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவாய். இந்த செய்தி உம்மை பார்த்து சொல்லப்படுகிறது, உமக்கு முன்னால் சென்ற ஒவ்வொரு தூதரையும் பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது.
பயம் வருதா? ஷிர்க் சாதாரணமானதல்ல. அல்லாஹ் ஊமையோடு சொல்லுகிறான், அல்லாஹ் ஊமையோடு சொல்லுகிறான்.
ஒருத்தர் போறாரு, நீங்க பாக்குறீங்க, நேரா போயிட்டே இருக்காரு, தடுக்கி விழுகிறாரு. உள்ளத்துல பயம் வருதா இல்லையா? விழுகிறது அவரு, பயம் நமக்கு வருதா இல்லையா? விழுந்துட்டாரு, சீக்கிரமா தூக்க போறீங்க. கீழே நடந்து செல்லும்போது தடுக்கி விழுகிறாரு. ஒருத்தர் முதல் மாடியிலிருந்து கீழே விழுகிறாரு, அத பாக்குறீங்க நீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒருத்தர் இரண்டாவது மாடியில இருந்து விழுகிறாரு, எப்படி இருக்கும்? ஒருத்தர் மூணாவது மாடியில இருந்து, ஒருத்தர் பத்தாவது மாடியில இருந்து, ஒருத்தர் நூறாவது மாடியில இருந்து, ஒருத்தர் ஆயிரத்துக்கு மேல உள்ள மாடியில இருந்து, அது கண்ணால பாக்குறீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவருக்கும் ஹார்ட் அட்டாக் ஆகுதோ இல்லையோ பாக்குறவங்களுக்கு கூட சில சமயத்துல ஹார்ட் அட்டாக் ஆனாலும் அந்த பயம். அல்லாஹ் சொல்கிறான், ஷிர்கை பற்றி உங்களுக்கு தெரியவில்லையா?
ومن يشرك بالله فكأنما خر من السماء فتخطفه الطير او تهوي به الريح في مكان سحيق.
شرك எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எவ்வளவு பயங்கரமான பாவம் தெரியுமா?
ஒருவன் ஷிர்க் செய்கிறான் என்றால் வானத்திலிருந்து கீழே விழுவதை போன்று.
சூரத்துல் ஹஜ்ஜுடைய 30வது 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இங்க இருந்து விழுகிறான், இங்க இருந்து விழுகிறான்,
வானத்திலிருந்து விழுகிறான், கீழே விழுந்து செதறுகிறான்.
என்ன செய்கின்றன?
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பறவைகள் அவனுடைய அந்த சடலத்தின் மீது ஒன்று கூடி அவனை பிட்பீத்து பிராண்டுகின்றன, கொத்தி கிழிக்கின்றன. அல்லது வெறும் ஒரு பயங்கரமான புயல் காற்று அவனுடைய சடலத்தை தூக்கி அடித்துக் கொண்டே இருக்கிறது, சுழட்டி அடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த காற்று எவ்வளவு கொடூரமோ அது போன்ற கொடூரம் தான் ஷிர்க் வைப்பது.
எப்படி? அது போன்ற கொடூரம் தான் ஷிர்க் வைப்பது. கொடூரம் மட்டுமல்ல, யாராவது ஒரு நஜிஸிலே கை வைப்பதை விரும்புவார்களா? ஒரு நஜிஸிலே கை வைப்பதை விரும்புவார்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா?
அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் நஜிஸ், ஃபஜ்தனிபுர் ருஜிஸ மினல் அவ்சான்.
நஜிஸிலே,
நஜிஸிலே கை வைப்பதை, தன் ஆடைப்படுவதையாவது விரும்புவார்களா? எத்தனை முறை கழுகுவார்கள், எத்தனை முறை சுத்தப்படுத்துவார்கள், அதை நினைக்கும் போதெல்லாம் இவனுக்கு தூக்கம் போகிவிடும், இவனுக்கு சாப்பிட மனசு வராது. அந்த நஜிஸை பார்ப்பார்களா? அதனுடைய அந்த துரு வாடை நுகரமாவது முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அப்படி கேவலமானது அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்வது. ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சான், ஃபஜ்தனிபுர் ரிஜ்ஸ மினல் அவ்சான். நபியே, இந்த இணை வைக்கும் இந்த அசுத்தத்தை விட்டு நீ விலகி விடுவீராக, மூமின்களே நீங்கள் விலகி விடுவீர்களாக.
ஏன் தெரியும் அன்பிற்குரியவர்களே? ஒரு மனிதன் ஷிர்க் செய்து விட்டால், ஒரு மனிதன் ஷிர்க் செய்து விட்டால் மறுமையிலே அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? மறுமையிலே அவனுடைய நிலைமை முடிந்தது, அவ்வளவுதான்.
ஒருவரு கூட சிபாரிசு பண்ண முடியாது, எந்த அமல்களையும் கொண்டு வந்து நிறுத்த முடியாது.
ஏன்? அல்லாஹ் திட்டவட்டமாக தீர்ப்பளித்து விட்டான். இன்னஹு மயுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. சூரத்துல் மைதாவுடைய 72வது வசனத்திலே திட்டவட்டமாக அவனுடைய அறிவிப்பை அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஷிர்க் செய்தாயா, சொர்க்கத்தை உன் மீது ஹராம் ஆக்கிவிட்டேன். இது ஹராம், பாவங்கள் மன்னிக்கப்படுமா? அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அமல்கள் நாசம். இன் அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்பட்டதை மன்னிக்கவே மாட்டான். ஒரு இடத்திலேயே சொல்லுகிறான். குரானை எடுத்து ஆரம்பத்திலிருந்து படித்துக் கொண்டால் சொல்லிக்கொண்டே வருகிறான். சூரத்துன் நிசாவிலே மட்டும் ரெண்டு இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். 48வது வசனத்திலும் 116வது வசனத்திலும் அல்லாஹ் ஷிர்க்கு வைப்பதை மன்னிக்கவே மாட்டான், அதை தவிர மற்ற பாவங்களை அவன் மன்னித்து விடுவான். ஹதீஸ் குதுசியிலே வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இப்னு ஆதம் இப்னு ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி கதாயா ثم لقيتني لا تشرك بي شيئا لغفرت لك فلا أبالي. ஆதமுடைய மகனே, இந்த பூமியிலிருந்து வானம் நிரம்ப பாவங்களை எல்லாம் செய்து விட்டு வருகிறாய். பூமியிலிருந்து வானம் வரை பாவங்களை செய்து விட்டு வருகிறாய், ஆனால் எனக்கு ஷிர்க் செய்யாதவனாக நீ எவ்வளவு பாவங்கள் செய்தாயோ அவ்வளவு மன்னிப்பை நான் உனக்கு செய்தேன், எதையும் பற்றி எனக்கு கவலை இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷிர்க் அவ்வளவு பயங்கரமானது. ஷிர்க் வைத்தால் அவ்வளவுதான், ஈமான் முடிந்தது, அமல்கள் முடிந்த எல்லாம் பாழாகிவிடும். ஈமானை பாழாக்கக்கூடிய ஒன்று எது? ஷிர்க். அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. நம்முடைய இஸ்லாமை பாழாக்கக்கூடியது எது? ஷிர்க், இணை வைத்தல். சில பேருக்கு என்ன தெரியுமா, நாங்க லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிட்டால் அதோட கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் சரி, அதுல எந்த பாதிப்பும் வராது என்ற இருமாப்பு அல்லது அறியாமை, அப்படி ஒரு நம்பிக்கை இல்லை சகோதரர்களே. ஈமானுக்கு பிறகு, இஸ்லாமிற்கு பிறகு ஒரு மனிதன் அந்த ஈமானை இஸ்லாமை முறையாக அறிந்து பாதுகாக்கவில்லை என்றால் அதை விட்டு விலகி விடுவான், அதை விட்டு விலகி விடுவான், அது அவனிடத்திலிருந்து பறிக்கப்படலாம். இதைத்தான் மார்க்கத்திலே முருத்தத் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள்? முருத்தத், மதம் மாறிவிட்டான், அவனுடைய இஸ்லாம் முடிந்து விட்டது, அவனுடைய அமல்கள் பாழாகிவிட்டன. எப்படி இஸ்லாத்திற்குள் உள்ளே வருவதற்கு வழி இருக்கிறதோ அதுபோன்று வெளியே செல்வதற்கும் வழி இருக்கிறது. யார் உள்ளே வந்தவர், உள்ளேயே இருக்கிறாரோ, யா யுஹல்லதீனா ஆமனுது குலூஃபி ஸில்மி காஃபா, உள்ளே வந்தவர் உள்ளேயே இருக்க வேண்டும், வேறு வழியிலே வெளியேறிவிடக் கூடாது. இந்த விஷயங்கள் என்ன? ஒருவரை இஸ்லாமிலிருந்து வெளியேற்றக்கூடிய விஷயங்கள், இஸ்லாமிலிருந்து. ஆகவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் நபியை பார்த்தே எச்சரிக்கை செய்கிறான், நபியே நீங்கள் ஷிர்க் செய்தாலும் உன்னுடைய அமல்கள் நாசமாகிவிடும், நாளை மறுமையிலோ நீ மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவாய். ஒரு நபிக்கு அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை செய்கிறான் என்றால், நபிமார்களுக்கு அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை செய்கிறான் என்றால், என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு பயத்தோடு இருக்க வேண்டும், இதை பற்றிய சரியான இல்மு நமக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? எப்படி சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவர் தன்னுடைய இந்த நோய்க்கு எதுவெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று தெரிந்து கொள்கிறாரா இல்லையா? டாக்டர் சொல்லாட்டியும் இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே, அதை சாப்பிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லையே, எத்தனை கேள்வி கேட்கிறார், எத்தனை புத்தகங்களை படிக்கிறார். ஏன் அன்பிற்குரியவர்களே, இந்த ஷிர்க்குடைய விஷயத்தில் இவ்வளவு பெரிய அலட்சியம். அதன் காரணமாகத்தான் இன்றைய சமூகத்திடத்திலே எப்படி மாறிவிட்டது. முஸ்லிம்களிலே ஒரு சாரார் இந்த ஷிர்க்கை
இதுவும் இஸ்லாமிலே உள்ளது என்று அங்கீகரிக்க கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. எப்படி எப்படி ஆகிவிட்டது நிலைமை? இதுவும் இஸ்லாமில் உள்ளது, முஸ்லிம்களில் ஒரு சாரார் இப்படியும் இருப்பார்கள், அவர்களும் முஸ்லிம்கள் தான் என்று அங்கீகரிக்கக்கூடிய மனப்பான்மைக்கு வந்துவிட்டார்கள். ஆகவே இதை யாராவது எதிர்த்து பேசினால், இதை யாராவது விமர்சனம் செய்தால், அவரை விமர்சனம் செய்யும் அளவுக்கு ஆகிவிட்டார்கள். ஷிர்கை எப்படி விளங்குகிறார்கள்? இதுவெல்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள். உதாரணத்திற்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் சகோதரர்களே. ஒரு இமாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னையும் உங்களையும் நம்முடைய எல்லா சகோதரர்களையும், ஒரு இமாம் பள்ளியிலே தொழுகை நடத்துகிற ஒரு இமாம் ஒரு சினிமா கொட்டகைக்கு சென்று சினிமா பார்த்து விட்டார். அவரை ஊர்ல வைப்பாங்களா? சரி, ஒரு தடவை மன்னிச்சுட்டாங்க, ரெண்டாவது தடவை போவாதுன்னு சொன்னாங்க, திரும்பவும் போயிட்டாரு, மூணாவது தடவையும் போயிட்டாரு. ஊர்ல வைப்பாங்களா? 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 கிராஸ் நல்லா இருக்கு, பயான் நல்லா செய்யறாரு, வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. என்னது உங்க மொழி எனக்கு சீக்கிரமா புரிய வர மாட்டேங்குது. என்ன வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. இல்ல, ஒரு இமாம் சாப் பள்ளியில தொழுக வைக்கிறாரு, அப்புறம் போனா போய் சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பீடி குடிக்கிறாரு, பாட்டு கேட்கிறாரு, வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. வைக்க மாட்டாங்க. வைப்பாங்களா? அதே இமாம், அதே இமாம், அதே இமாம், பேரு தான் வேற. அங்க கோயில்னு தமிழ்ல சொல்றாங்க, இங்க தர்கான்னு பார்சில சொல்றாங்க. இங்க போய் அங்க ஒரு சாமியார் எப்படி பூஜை போடுவாரோ அதே போல அத்தனை பூஜைகளையும் அழகாக செய்கிறார். போர்வை போத்துவதிலிருந்து, சந்தனம் பூசுவதிலிருந்து, தவாஃப் செய்வதிலிருந்து, தொட்டு முத்தமிடுவதிலிருந்து, அத்தனை சடங்கு சம்பிரதாயங்களையும் அழகாக செய்கிறார். பள்ளியில வந்து தொழ வைக்கிறார், நல்லா தொழுவாங்க. பின்னாடி எப்படி தொழுவாங்க? என் அன்பிற்குரியவர்களே, 1000 சினிமா பார்த்த ஒரு இமாமுக்கு பின்னால் கூட தொழலாம். ஏன்? அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த பாவங்களை அவன் நாடினால் தண்டனை கொடுத்து மன்னிப்பான், நாடினால் வேறு ஏதாவது ஒரு அமலின் காரணமாக அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான். விபச்சாரத்தையே தொழிலாக கொண்ட ஒரு இஸ்ரவேலரின் ஒரு பெண்ணை, அவள் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த அந்த அமலின் காரணமாக அல்லாஹ் மன்னித்தானா இல்லையா? மன்னித்தானா இல்லையா? அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். ஜினா, அல்லாஹ் மன்னித்து விடுவான். மது அதுவையும் அல்லாஹ் மன்னிப்பான், நாடினால் தண்டனை கொடுத்து, நாடினால் தண்டனை கொடுக்காமல். ஷிர்க் செய்தால் அமல்களே நாசம், ஷிர்க் செய்தால் அமல்களே நாசம். ஆனால் அந்த இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுவதிலே மக்களுக்கு எந்த சங்கடமும் தெரிவதில்லை. அவரை மஸ்ஜிதிலே இமாமாக நிர்ணயிப்பதிலே அவர்களுக்கு எந்த விதமான அருவலுப்பும் இல்லை. சரி விடுங்க, இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்லா தெரியுது ஒரு இமாம் சார், ஒரு இமாம் இஸ்திஞ்சா ஹானாக்கு போய் இஸ்திஞ்சா செஞ்சுட்டு வந்தாரு, ஆனா ஒழு செய்யாம நேரம் முசல்லால போய் நிக்கிறார். உதாரணத்திற்கு சொல்கிறேன், என்ன செய்வீங்க நீங்க? கையை பிடிச்சி வெளியே தள்ளுவீங்களா? தள்ள மாட்டீங்களா? எப்பா இவர் ஒழு இல்லாம தொழுவ வச்சா இவருக்கு தானே பாது, நமக்கு என்னப்பா, நம்ம ஒழுவோட தானே தொழுகிறோம் என்று யாராவது தொழுவீர்களா? யாராவது தொழுவார்களா? இவர் ஒழு இல்லாம தொழுக வச்சா இவர் தானப்பா குற்றவாளி. கண்ணுல பாக்கலன்னா வேற விஷயம், நம்ம நல்லதை நம்புவோம். நல்லா தெரியுது பள்ளிக்கு வராரு, இஸ்திஞ்சா கானாக்கு போறாரு, இஸ்திஞ்சா செய்யறாரு, ஒழு செய்யாம எங்க போய் நிக்கிறாரு? முசல்லால நிக்கிறாரு. யாராவது இவர் பின்னாடி தொழுவாங்களா ஒருத்தங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதே இமாம், அல்லாஹ் அல்லாதவர்களை பிரார்த்தனை செய்யலாம், அவர்கள் உதவுவார்கள், அவர்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது, கபருக்கு சென்று சுஜூது செய்யலாம், நேர்ச்சி செய்யலாம், தவாஃப் செய்யலாம், தப்பு கிடையாது, அதெல்லாம் பெரியவர்களுக்கு செய்கிற மரியாதை என்று அத்தனை வகையான பெரிய ஷிர்க்குகளையும் மார்க்கமாக போதிக்கிறார். இவரை இன்று மக்கள் இமாமாக ஏற்றுக்கொள்கிறார்கள்.
சரி ஆலிம் சாவ விடுங்க, யாரா இருந்தாலும் சரி, இவரோடு உறவு வைக்கிறார்கள், தங்களுடைய பெண் பிள்ளையை அவங்களுக்கு கொடுக்கிறார்கள், அவர்களுடைய பெண் பிள்ளைகளை தங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு எடுக்கிறார்கள். எந்த ஆதாரத்தை வைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு குப்புசாமி வீட்டில் பெண் எடுப்பீங்களா? பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, பொண்ணு ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லி, பொண்ணு படிச்சிருக்குன்னு சொல்லி, இந்த ரெண்டு பேருக்கும் இடையில வித்தியாசம் என்ன? இவருடைய பெயர் தமிழில் இருக்கிறது, இவருடைய பெயர் அரபியில இருக்கிறது, அவ்வளவு தான் வித்தியாசம். செயல்பாடுகள் என்ன? எல்லாம் ஒன்றுதான், ஆனால் உறவுகள், ஆனால் என்ன உறவுகள் எல்லாம் அங்கே பேணப்படுகின்றன. இதைத்தான் அன்பிற்குரியவர்களே கூறினேன். இன்று இந்த சிறுக்குகள் அறியப்படாத காரணத்தால், இந்த சிறுக்குகளை பற்றிய ஞானம் இல்லாத காரணத்தால், அல்லது இந்த சிறுக்கை பற்றிய எளிமை அலட்சியப்படுத்திய காரணத்தால், இந்த சிறுக்கு எப்படி ஆகிவிட்டது என்று, இந்த சிறுக்கும் இந்த சிறுக்குடைய அத்தனை வெளிப்பாடுகளும், இதனுடைய அத்தனை விதமான காட்சிகளும் சமுதாயத்தால் சீரணிக்கப்பட வேண்டியதாக, சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டியதாக, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக அந்த நிலைமைக்கு ஆகியிருக்கிறது. ஒரு தர்கால உருசு நடக்குதுன்னு சொன்னா, கோயில்ல நடக்கிற கும்பாபிஷேகத்தை விட கேவலமா நடக்கல, நடக்குதா இல்லையா? ஆனால் அவர்களும் முஸ்லிம்கள், அவங்களோட திருமண உறவு வைத்துக் கொள்ளும். தொழுகையை மட்டும் நான் சொல்லல, மனிதாபிமான உதவிகளை தவிர, மனிதாபிமான உறவுகளை தவிர, குடும்ப உறவுகள், திருமண உறவுகள், பழக்க வழக்கங்கள், நட்புகள் அவர்களோடு வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதியே கிடையாது. ஆனால் எல்லாம் நடக்கிறதா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஷிர்க் என்பது அவ்வளவு பயங்கரமான ஒன்று. யார் இந்த ஷிர்கை செய்வார்களோ அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான், அவர்களுடைய அமல்கள் செய்த நல்ல காரியங்களை எல்லாம் நாசமாக்கி விடுவான், சொர்க்கம் இவர்கள் மீது ஹராம் என்று தடுத்து விடுவான். ஆகவே இந்த சிறுக்குடைய அத்தனை வகைகளையும் தெரிந்திருக்க வேண்டும். எப்போதும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சமூகத்துக்கும் அதை பற்றிய அந்த விழிப்புணர்வை கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து சகோதரர்களே, இந்த ஷஹாதாவை முறிக்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்று என்ன தெரியுமா? இது அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு குர்ஆன் ஹதீஸை படித்த மக்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த அறிவு இருப்பதில்லை. என்ன சொல்வார்கள்? ஏங்க, ஒரு ஜட்ஜிட்ட போறதா இருந்தா நம்ம நேரா போய் வாதிட்டு முடியுமா? சொல்லுவாங்க, கோர்ட்ல போய் ஒரு நீதிபதி இடத்துல நம்ம நேரா பேசிட முடியுமா? ஒரு வக்கீல வைக்கிறது இல்ல. அப்படித்தான் நாங்கள் இந்த நல்லவர்களை எங்களுக்கு வக்கீல்களாக ஆக்கியிருக்கிறோம். அதாவது அல்லாஹ்விற்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு வாசித்தா, ஒரு அதிகாரியை பார்க்க போறதா இருந்தா முதல்ல பிஏவை பார்க்கறது இல்ல. இது அதாவது கற்பனையாக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. யார் சொல்லுகிற வார்த்தை இது? இந்த மாதிரியான செயல்களை செய்கிற மக்கள் தங்களுடைய செயல்களை நியாயப்படுத்துவதற்கு அவர்களுடைய வாயால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை. என் சகோதரர்களே, இந்த வாசித்தா, இதை நம்மிலே பலர் ஷிர்க்காக நினைப்பதில்லை. அவர் அல்லாஹ்னு சொல்றது இல்லப்பா, அப்போ சின்ன ஒரு பாவமா தான் இருக்கும். எப்படி மத்தவங்க எப்படி வணங்கிறாங்க, இவர் ஆனா செய்யறதில்ல, நான் அந்த மாதிரி செய்யறதில்ல, அவர் வாசித்தா தான் சொல்றாரு, அல்லாஹ்னு சொல்றது இல்ல. அவங்கள்ட்ட போய் நேரடியா நம்பி அவங்கள்ட்ட கொடுங்கன்னு கேட்கறது இல்ல, அல்லாட்ட கேட்டு கொடுங்கன்னு தானே சொல்றாரு. அப்ப இது என்ன? இது ஷிர்க்கா இருக்காது? பல புரிஞ்சுகிறது அன்பிற்குரியவர்களே, இதுவும் ஒரு பெரிய ஷிர்க். இன்னும் சொல்ல போனா ஐயாமுல் ஜாஹிலியால இருந்த பெரிய ஷிர்க் எதுதான்? இதுதான் பெரும்பாலான அரபுகளிடத்துல, இதுதான் அங்க பிரச்சனையே. சூரத்து ஜுமருடைய ஆரம்பத்தை படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அதாவது இந்த இடத்துல குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யப்படுகிற மரியாதைகள், அல்லாஹ் அல்லாத இறந்து போன உங்களுக்கோ, சிலைக்கோ, அல்லது வானவர்களுக்கோ, அல்லது இறந்து போன நபிக்கோ செய்யற அத்தனை மரியாதைகளையும் அல்லாஹ் எப்படித்தான் சொல்லுவான்? அந்த அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யப்படுகிற இபாதத் என்றுதான் சொல்லுவான். இன்னைக்கு என்ன புதுசு இந்த சில மௌலிசாக்களுடைய பிரச்சனை என்ன? நாங்க இபாதத் செய்யறதில்ல, நாங்க மரியாதை செய்யறோம். என்ன சொல்றாங்க? நாங்க கபருல போய் இபாதத்தின் அடிப்படையில சுஜூது செய்யல, கண்ணியப்படுத்துகிறோம். இதைத்தான் அல்லாஹ் இபாதத் என்று சொல்கிறான். அல்லாஹ் அல்லாத இறந்து போனவர்களையோ அல்லது மலக்குமார்களையோ அல்லது ஒரு கல்லையோ அல்லது நல்லவர்களுடைய வாழ்ந்த இடங்களையோ புனிதப்படுத்துவது, அவற்றை இபாதத்து செய்வது. சில பேர் என்ன சொல்றாங்க? இபாதத்து செய்யறது, நாங்க என்ன உலு செஞ்சோமா, நாங்க என்ன கிப்லாவை முன்னோக்கணுமா, நாங்க என்ன உலு செஞ்சோமா கிப்லாவை முன்னோக்கணுமா? ஒண்ணும் கிடையாது, இது சும்மா போய் உழுகிறது. அப்ப சிலைக்கு முன்னால் ஒருவன் குனியும் போதோ அல்லது சிலைக்கு முன்னால் ஒருவன் சிரம்பணியும் போதோ ஒழு செஞ்சிட்டு கிப்லாவை முன்னோக்கித்தான் உழுகிறானா? கோயில போய் சாமி கும்பிடுறவன்லாம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட கும்பிடுபவர்கள் எல்லாம் ஒழு செஞ்சிட்டு கிப்லாவை முன்னோக்கி தான் செய்கிறார்களா? அல்லது அந்த சிலைகள் எல்லாம் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் என்ற நம்பிக்கையிலே வணங்குகிறார்களா? இல்லையே. சிலை வணங்கி, ஆயிரம் சிலை வணங்கிய இடத்துல நீங்கள் கேட்டாலும் சரி, உன்னை படைத்தது யார் என்று எந்த சிலையின் பெயரையும் சொல்ல மாட்டான். யாரை சொல்லுவான்? வானத்தில் உள்ளவன், கடவுள், இறைவன், ஆண்டவன் என்று தான் சொல்லுவான். அப்ப ஏன்பா இதை வணங்குற? இதை வணங்கினா கடவுளை நம்ம அணைஞ்சிடலாம். இவையெல்லாம் கடவுளின் அவதாரங்கள், இவையெல்லாம் கடவுளோடு நம்மளை நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்கள். எனவே இவற்றை நாம் செய்தால் கடவுள் நம்மை திருப்தி கொள்வார். என்னைய திருக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரியான பேச்சுகளை பேசுபவர்களை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கிற ஃபத்வா, எந்த மதரசாவுடைய ஃபத்வா கிடையாது, இது யாருடைய ஃபத்வா? அல்லாஹ் கொடுக்கிற ஃபத்வா. அலா லில்லாஹி தீனுல் காலிஸ் வல்லதீன தகது மின் தூனிஹி அவுலியா மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா இன் அல்லாஹ் யஹ்குமு பைனஹும் ஃபீமா ஹும் ஃபீஹி யக்தலிஃபூன் இன் அல்லாஹ் லா யஹ்தி மன் ஹுவ காதிபுன் கஃபா. சூரத்து ஸுமருடைய 39வது அத்தியாயத்தின் 2வது வசனம். வெறும் காஃபிர்னு அல்லாஹ் சொல்லல, என்னது காதிபுன் கஃபார். காஃபிருக்கும் கஃபாருக்கும் என்ன வித்தியாசம்? காஃபிருக்கும் கஃபாருக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ்வுடைய பெயர்களிலே ஒன்று காஃபிர், இன்னொரு பெயர் கஃபார். அல்லாஹ்வுடைய பெயர்களிலே ஒன்று ராஜிக், இன்னொரு பெயர் ரஸ்ஸாக். என்ன வித்தியாசம்? முபாலகா, மிகைப்படுத்தி அதற்கு மேல் ஒரு அளவு கிடையாது. அதற்கு என்ன சொல்வார்கள்? கஃபார், ஃபஆல் என்ற வசனிலே வரும். யார் இப்படி அல்லாஹ்விற்கும் தனக்கும் இடையிலே வாசித்தாவை ஆக்கிக் கொள்வானோ அவனை அல்லாஹ் இப்படி சொல்கிறான், காஃபிர் என்று கூட சொல்லவில்லை, கஃபார், மாபெரும் நிராகரிப்பாளன் என்று சொல்கிறான். இன்னைக்கு நமக்கு அது புரிவதில்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய தொடர்பை பொறுத்தவரை அல்லாஹ் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதிலே யாரையும் நீ கலக்காத, யாரையும் கொண்டு வராதே. நீ நேராக என்னிடத்திலே வா, என்ன தப்பு செய்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட அநியாயம் செய்திருந்தாலும் சரி, யாரையும் என்னிடத்திலே சிபாரிசுக்கு அழைத்து வராதே. நேரடியாக வந்து என்னை புகழ்ந்து என் மன்னிப்பை நம்பி என்னிடத்திலே கேள். எது கேட்கணுமோ, என்னை முன்னிறுத்தி என்னிடத்திலே கேள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன் கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பிக்க பிரிதாக மின் சகாதிக்க. யா அல்லாஹ், இப்ராஹிமுடைய என் தந்தை இப்ராஹிமின் பொருட்டால் என் பாவத்தை மன்னி என்று சொன்னார்களா? யா அல்லாஹ், என் தந்தை உன்னுடைய கலீல் இப்ராஹிமின் பொருட்டால் என்னை மன்னி என்று துஆ செய்திருக்கிறார்களா? யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் உன் கோபத்திலிருந்து. வபி முஆஃபாதிக்க உன்னுடைய பாதுகாப்பை கொண்டு உன்னுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். மறுமையினுடைய அந்த காட்சி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவுடைய 165 167 வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நாளை மறுமையிலே இப்படியெல்லாம் இவருடைய பொருட்டால் அவருடைய பொருட்டால் என்று பிரார்த்தனை செய்து இவர்களோடு தொடர்பு வைத்திருந்தவர்கள் எல்லாம் மறுமையிலே உடியாறுவார்கள். வரும்பொழுது உள்ள அந்த காட்சியை அல்லாஹ் சொல்கிறான், யாரையெல்லாம் நம்பி இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஓடுவார்கள். அப்போது இவர்கள் சொல்லுவார்கள், அடப்பாவிகளா, ஏமாற்றி விட்டீர்களே எங்களை, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இப்போது நீங்கள் எப்படி எங்களை விட்டு விலகி சென்றீர்களோ நாங்களும் உங்களை விட்டு விலகிக் கொள்வோம். யாராவது சொன்னாங்களா?
எத்தனை நல்லவர்களின் பெயர்களை இவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லது எத்தனை மகான்களுடைய கபர்களுக்கு இவர்கள் சென்று அவர்களுடைய பொருட்டால் அவர்களுடைய பொருட்டால் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள்.
எங்கேயாவது ஒரு நல்லவருடைய, ஒரு மார்க்க அறிஞர், ஒரு சாலிஹ், ஒரு நல்லவருடைய, ஒரு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நல்லவருடைய சுயசரிதையிலே அவர் எழுதின புத்தகத்தில், எனக்கு பின்னாடி என்னுடைய கபருக்கு வந்து என்னுடைய பொருட்டால துவா கேளுங்க, நாங்க உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி தருவோம், யாராவது சொல்லியிருக்கிறாங்களா?
யாராவது சொல்லி இருக்கிறார்களா? யாராவது செய்திருக்கிறார்களா?
எப்படி ஷைத்தான் ஒளி கிடைக்கிறான் பாருங்க. அன்பிற்குரியவர்களே, இது ஐயாமுல் ஜாஹிலியாவில் நமது நபிமார்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் உள்ள முஷ்ரிக்குகளிடத்திலே இருந்த ஒரு பெரிய ஷிர்க். ஒன்று, அவர்களிடத்திலே நேரடியாக கேட்பது எப்படி பெரிய ஷிர்க்கோ அது போன்றுதான் அவர்களை நமக்கும் அல்லாவிற்கும் இடையிலே வாசித்தா, வாசித்தானா என்ன, இடையில வைப்பது, இடைத்தரகர். அதாவது இவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தி, இவங்களை திருப்திப்படுத்தி, இவர்களிடத்தில் கேட்டால் அல்லது இவர்களுடைய பொருட்டால் கேட்டால்தான் அல்லாஹ் நமக்கு செய்வான் என்று நம்புவது. இது பெரும்பாலும் பெரிய அதிகமான ஒரு எண்ணிக்கையிலே முஸ்லிம்களிடத்திலே நடக்கின்ற ஒரு விஷயம். அடுத்து சகோதரர்களே, இந்த ஷஹாதாவை முறிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ரொம்ப பேரு நம்ம உண்டு நம்ம அமல் உண்டுங்க. எப்படி நம்ம உண்டு நம்ம அமல் உண்டு? நம்ம ஏன் மற்றவங்களை பத்தி பேச, நம்ம ஏன் மற்றவங்க பேச்சுக்கு போக, நம்ம அமல் செஞ்சமா நம்ம போயிட்டு போறோம். அவன் அதை செய்யறான், இவன் இதை செய்யறான், அவன் வந்து அது செய்யறது வந்து ஷிருக்கு, இது செய்யறது குஃப்ர், இதெல்லாம் நம்ம எதுக்கு பேச? அதை பத்தி நாளைக்கு அல்லாஹ் தீர்ப்பளிச்சுக்க போறான். எப்படி? ஒருவேளை அவங்க செய்யறது கூட நல்லதா இருக்கலாம். எப்படி? ஒருவேளை அவங்க செய்யறது கூட நல்லதா இருக்கலாம். இது என்னன்னு சொன்னா கொஞ்சம் மாடரேட். எப்படி? எதுக்குப்பா நம்ம போய் பேசிக்கிட்டு, எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு? அதாவது தான் இருக்கிற இந்த ஏகத்துவத்தை, தௌஹீதை, இந்த ஈமானை சரிகாணாமல் மற்றவர்கள் செய்கிற அந்த ஷிர்க்குகளை, குஃப்ர்களை ஷிர்க்கு குஃப்ர் என்று நம்பாமல் அதிலே தடுமாற்றம், அதிலே சந்தேகம், இது என்ன நிலைமை சகோதரர்களே? இதுவும் ஒரு மனிதனுடைய ஷஹாதாவை முறித்துவிடும். ரொம்ப பேருக்கு இது புரியறது கிடையாது. எந்த வகையில் இது ஷஹாதாவை முறிக்கும்? விடுங்க, இந்த ஆலிமுடைய ஃபத்வாவை விட்டுருங்க, அந்த ஆலிமுடைய ஃபத்வாவை விட்டுருங்க, இந்த மதரசா அந்த மதரசா எல்லாத்தையும் விட்டுருங்க.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முஸ்லிம் உம்மத்துக்காக தேர்ந்தெடுத்த மூல ஆதாரங்கள் என்ன?
என்ன? குர்ஆனும் சுன்னாவும்.
இந்த குர்ஆன் சுன்னா ஒன்றை ஈமான் என்று சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்?
இதுவும் ஈமான் தான். இன்னும் ஏதாவது ஒன்று ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா அதுவும் ஈமானா இருக்கும். நம்பினாவும் முஸ்லீமா இருக்க முடியுமா? முடியுமா?
குர்ஆனிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில் வந்த அனைத்தும், சஹீஹான சுன்னாவில் வந்த அனைத்தும் சத்தியம், அதில் பொய் இல்லை. அதில் வந்த அனைத்தும் நேர்வழி, வழிகேடு அதில் இல்லை. அதில் வந்த அனைத்தும் உறுதியானது, அதில் சந்தேகம் இல்லை. அதில் வந்த அனைத்தும் உண்மையானவை, அதிலே பொய் இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எப்படி சொன்னார்களோ அப்படித்தான் என்று ஒருவன் உறுதியாக நம்பாதவரை அவன் முஸ்லீமாக முடியுமா? முஸ்லீமாக முடியாது. அப்ப அல்லாஹ் அவனை தவிர அவன் படைத்த படைப்புகளை வணங்குவதை ஷிர்க் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர்களிலே குளறுபடிகள் செய்பவர்களை, அல்லாஹுவை அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு சமமாக ஆக்குபவர்களை அல்லாஹுவை மறுக்கிற காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர் யாரை அல்லாஹ் காஃபிர் என்று சொல்கிறானோ, யாரை அல்லாஹ் எந்த செயல்களின் காரணமாக முஷ்ரிக் என்று சொல்கிறானோ, இவர் சொல்வதற்கு தயங்கினால், புரியுதா? நம்மளா யாரையும் சொல்ல வேண்டாம். நம்மளா நம்முடைய ஆராய்ச்சி படி கொடுக்க வேண்டியதுல பத்துவா, அல்லாஹ் யாரை முஷ்ரிக் என்று சொன்னானோ எந்த செயலின் அடிப்படையில், சரியா, அதை அந்த செயலின் அடிப்படையில் அந்த செயலை செய்பவரை ஒருவன் முஷ்ரிக் என்று கருதவில்லை என்றால் அங்க என்ன அர்த்தம்? இப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னதில் இவருக்கு சந்தேகம் இருக்கிறது. என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய கூற்றின் மேல இவருக்கு நம்பிக்கை வரல. அல்லாஹ் இதை சொல்லி இருக்கிறான், ஆனா உண்மை அது அல்லாததாகவும் இருக்கலாம். மஅதல்லாஹ் வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹுவை விட உண்மை பேசுபவன் யார் இருக்க முடியும்? இந்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியதெல்லாம் உண்மை, சத்தியம், சந்தேகத்திற்கு இடமற்றது, உறுதியானது, நேர்வழி. அதே போல ஹதீஸ்ல அதை நம்புனா ஒரு முஷ்ரிக்கை முஷ்ரிக் என்று சொல்லியாக வேண்டும், ஒரு காஃபிரை காஃபிர் என்று சொல்லியாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒருவன் ஒருவனை காஃபிர் என்று சொல்லி அவன் அதற்கு தகுதியானவனாக இல்லை என்றால்தான் அந்த வார்த்தை இவனின் மீது திரும்பும். நம்ம நம்முடைய ஆராய்ச்சியின்படி ஒருத்தர காஃபிர் என்று சொல்லல, ஒருத்தர முஷ்ரிக் என்று சொல்லல. அல்லாஹ் எந்த காரியங்களை எல்லாம் ஷிர்க் என்று சொன்னானோ அந்த காரியங்களை ஒருவர் செய்கிறார், அவரை முஷ்ரிக் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், முஷ்ரிக் என்று நாம் சொல்லவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை அவர் விஷயத்திலே நாம் அங்கீகரிக்கவில்லை என்றால், அப்ப எங்க தடுமாற்றம்? எங்க தடுமாற்றம்? அல்லாஹ்வை இவர் நம்பிக்கை கொண்டதிலே அப்ப என்ன விளங்குறார் இவர்? அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட விபரீதமான வார்த்தை இது, விபரீதமான நம்பிக்கை. பார்க்கிறதுக்கு சும்மா சாதாரணமா தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ளார உள்ள விஷயம் என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை முடிவு செய்ததற்கு பின்னால் இவருக்கு அதுல இன்னும் தடுமாற்றம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே போல சகோதரர்களே, அதாவது இந்த இப்ப நம்ம பேசுற விஷயம் இருக்குது, பெரும்பாலும் சமுதாயத்தில் ஷஹாதாவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்று காணப்படுகிற விஷயங்கள். அடுத்து சகோதரர்களே, இதுவும் நம்ம மக்களிடத்தில் பெரும்பாலும் காணப்படுகிற ஒரு பயங்கரமான விஷயம். எல்லாம் செய்வார், தொழுகை, இபாதத்து, நோன்பு, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இந்த வார்த்தை பேசுறாங்க பாத்தீங்களா, வார்த்தை. அதாவது பணத்தின் காரணமாகவோ அல்லது உலக பொருளாதார கல்விய அந்த காஃபிர்களுடைய சூழ்நிலையிலிருந்து படித்த காரணத்தினாலையும் அந்த கல்வியில குறையில அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா சில பேர் இப்படி சொல்லும் பொழுது அப்ப என்ன இவர் வந்து அதெல்லாம் படிக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு தப்பா சொல்லுவாங்க. கல்வி, அது கல்வி என்பதிலே எந்த தவறும் இல்லை. ஒரு அக்கவுண்ட்ஸ் படிக்கிறதுலயோ அல்லது ஒரு ஆடிட்டிங் படிக்கிறதுலயோ அல்லது ஒரு மருத்துவம் படிக்கிறதுலயோ ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுலயோ அதில் தப்பு இல்லை. ஆனால் அவர் படித்த மாஹூல், அவர் படித்த சூழ்நிலை, அவர் வளர்ந்த அந்த சூழ்நிலை, அவர்களுடைய மாற்றார்களுடைய அந்த பேச்சுகளுடைய அந்த கலாச்சாரத்திலேயே பேசி பழகி வந்ததுனால இவர் இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்தில் இருந்தாலும் ஆனா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அல்லது ஏதாவது செயல்களை பற்றி, இஸ்லாமிய செயல்களை பற்றி, இஸ்லாமிய ஒழுக்கங்களை பற்றி, நபியினுடைய செயல்களை பற்றி, நபியுடைய ஒழுக்கங்களை பற்றி என்ன வச்சிருக்கிறார், என்ன ஒரு நினைக்கிறாருன்னு சொன்னா, நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனா இதை விட பெட்டர் லைஃப் ஸ்டைல் வெஸ்டர்னுடைய லைஃப் ஸ்டைலு, எப்படி அவங்க கலாச்சாரம் ரொம்ப பெட்டரான கலாச்சாரம், அவங்க உடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய அந்த கலாச்சாரம், அவங்களுடைய அந்த பாவனை, நடை, உடை, பாவனை, அவங்களுடைய அமைப்பு, அது ரொம்ப பெஸ்ட். அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னாவை அவர், இது ஒரு பொருத்தமானதல்ல, எப்படி இது ஒரு பொருத்தமானதல்ல, என்னங்க இது பாகிஸ்தான் மாதிரி தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிகாட்டுதல்களை குறைத்து மதிப்பிடுகிறார், செய்கிறார். ஆனா என்ன செய்யறாரு, உள்ளத்தால் எப்படி அவர் விளங்கி வைக்கிறார், மதிப்பு குறைவாக அவர் நினைக்கிறார். எந்த ஒரு காரணத்தால், பணத்தின் காரணமாகவோ அல்லது வேறு ஒரு காரணத்தின் காரணமாகவோ அவர் அதை மட்டமாக கருதினார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவிலே திருப்தி வரவில்லை என்றால் என்னங்க இவர் தொழுகிறாரு எல்லாமே செய்யறாரு ஆனா என்ன வரல அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல்தான் சரி அவங்களுடைய அழகு தான் அழகு அவர்களுடைய கலாச்சாரம் தான் சிறந்த கலாச்சாரம் அவர்கள் காட்டியதுதான் கண்ணியமானது என்று அதுல திருப்தி கொள்ளாம அதுல அவர் வந்து மன சந்தோஷப்படாம என்ன செய்யறாரு என்ன செய்யறாரு அதை மட்டமா மதிப்பிடுறாரு உங்களுக்கு தெரியுமா எத்தனை முஸ்லிம் செல்வந்தர்கள் ஹஜ்ஜுக்கு போகாம இருக்கிறாங்க சொல்லிட்டு ஏன் தெரியுமா ஹஜ்ஜுக்கு போனா என்ன செய்யணும் கோட் சுட்டு போயிட்டு போக முடியுமா ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா கோட்டு சுட்டு போட்டு போக முடியுமா எந்த நாட்டு மன்னரா இருந்தாலும் என்ன செய்யணும் நீ போட்டுக்கிற ஆடையை கட்டிட்டு ஃபக்கீர் சா மாதிரி வா எப்படி வா ஃபக்கீர் சா மாதிரி வா எப்படி உன்னை நீ மரணித்தால் கஃனிடுவார்களோ அந்த நிலையிலே வா உன்னுடைய கிரீடம் இருக்க கூடாது உன்னுடைய ஷமாக இருக்க கூடாது உழக்கால் இருக்க கூடாது ஃபக்கீர் சாவா வா கெட ஓடு கத்து தல்பியா என்ன கத்தனும் தல்பியா விட சிறந்த தல்பியா எது கத்தி கத்தி கதறி கதறி சொல்லப்பட்ட தல்பியா தான் கத்து 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 இதுக்கு பயந்துகிட்டே ரொம்ப பேர் எங்க செய்யறது இல்ல என்னங்க இது மக்கா மதீனா எல்லாம் பிரியமா தான் இருக்கு ஆனா போனா இப்படி ஆகணுமே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அலியல் அஸீம் அல்லாஹ் அக்பர் இது சாதாரண விஷயம் அல்ல என்ன சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹ் தெல்ல தெளிவா குர்ஆன்ல அத்தனை இடங்கள்லயும் நமக்கு உறுதியா சொல்லிடுற மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது சூரத்துல் நிசாவுடைய 65வது வசனம் தெளிவா சொல்றான் ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா அது எங்களுக்கு புரிஞ்சா அது எங்களுக்கு விளங்குனா அது எங்களுக்கு ஒத்து வந்தா இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படியே சரணாகதி ஆயிட வேண்டிதான் அப்படியே செமியனா கேட்டுட்டான் கட்டுப்பட்டு அவ்வளவுதான் அடுத்து ஒரு வாய்ப்பே இல்லை அப்படி ஆகாத வரை நீ மூமின் அல்ல சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான் தன் மீது சத்தியமாக தானே அல்லாஹ் சத்தியம் என்று சொல்கிறான் அதே போல சூரத்துல் அஹ்சாப் 33-36 ஏன்னா இதெல்லாம் நேரடியா எங்க சம்பந்தப்படுத்துறான் எங்க சம்பந்தப்படுத்துறான் ஈமானோட சம்பந்தப்படுத்துறான் ஃபலா வரப்பிக்க லா யுமினூன் அதே போல சூரா அல் அஹ்சாப்ல பார்த்தீர்கள் என்றால் وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ مُؤْمِنَانَ ஆனா மூமினான பெண்ணா அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டா அடுத்து உனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்க வேண்டாம் முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு மாற்று யோசனை உனக்கு இருக்க வேண்டாம் அடுத்து இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்துறான்னு சொன்னா இபாதத்திலே தனக்கு கூட்டாக்காத அல்லாஹ் இபாதத்திலே இபாதத்திலே தனக்கு கூட்டாக்காத அல்லாஹ் இத்தாஅத் என்று வரும்போது ومن يطع الرسول فقد اطاع الله ரசூலுக்கு பின்னாடி நீ வந்தாதான் அல்லாஹ்வே உன்னை அங்கீகரிப்பான் ரசூலுக்கு நீ பணிந்தால்தான் கட்டுப்பட்டால்தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனாக ஆவாய் அதனாலதான் அல்லாஹு தஆலா முஷ்ரிக்குகள்கிட்ட பல இடங்களில் கேட்கும்போது எதை எதற்கு நான் ஆதாரமோ இறக்கவில்லையோ அதை எனக்கு இணையாக்குகிறீர்களே எப்படி கேட்கிறா மாலம் யுனஸ்ஸில் பிஹி சுல்தானா இப்ப இதை வணங்குறியே நான் ஏதாவது உனக்கு ஆதாரம் இறக்கியிருக்கனா இதை வணங்கினா நீ என்ன வணங்கின மாதிரி அல்லது இதை வணங்கினா நான் உனக்கு கூலி கொடுப்பேன்னு சொல்லி ஏதாவது நான் உனக்கு சொல்லி இருக்கிறேனா என்ன சொல்றான் இத்தாஅத்தை பொறுத்தவரை ரசூலுக்கு இத்தாஅத் செய்தால்தான் நீ எனக்கு இத்தாஅத் செய்தவனாக ஆவாய் என்று அல்லாஹ் சொல்லும்போது வமன் தவல்லா யார் ரசூலை புறக்கணிக்கிறானோ ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீதா நபியே அவர்களை திருத்துகின்ற பொறுப்பாளராக நாம் உண்மை அனுப்பவில்லை முடிஞ்சு போச்சு ஏன் அவன் காஃபிரா போயிட்டான் நீங்க யாருக்குதான் உபதேசம் பண்ணணும்? மூமின்களுக்கு தான். யாருக்கு பலன் அளிக்கும்? அவன் முடிஞ்சு போச்சு. எப்ப உங்களுடைய இத்தாகத்தை விட்டு வெளியே போனானோ இனி அவர்களை திருத்துகின்ற பொறுப்பு உங்களுக்கு கிடையாது. அதே போல சூரத் அன்னூர் 24வது அத்தியாயத்தினுடைய 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், அவர்கள் விலகினால், உமக்கு கட்டுப்படாமல் விலகினால், நபியே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க பொறுப்பு உங்களுக்கு அவ்வளவுதான், அவர்களிடத்திலே அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதை நாம் விசாரிப்போம் என்று கூறிவிட்டு, நீங்கள் அந்த ரசூலுக்கு முழுக்க கீழ்படிந்து அவரை அங்கீகரித்தால்தான் தஹ்தது, உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். இப்ப என்ன கலாச்சாரம், பாதி அங்கீகரிச்சுக்கிறது பாதி விட்டது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத் இருக்கு, பாசம் இருக்கு, ஆனா செயல்பாடுகள்ல கொஞ்சம் இந்த இங்க பாதி அங்க பாதி கிடையாது என்பிற்குரியவர்களை அல்லாஹ் சொல்கிறான். இதே சூரா அந்நூருடைய இந்த 55-56 அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்து ஸகா வ அத்தீஉ ரசூல். எங்க கொண்டு வந்து நிறுத்துறான், எங்க கொண்டு வந்து தொழுகை ஜகாத், அடுத்து எல்லாம் என்ன சொல்றான், ரசூலுக்கு கீழ்படிவது. வ அகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநிறுத்துங்கள், வ ஆத்து ஸகா, ஜகாத் கொடுங்கள், அடுத்து என்ன செய்யுங்க, ஒட்டுமொத்த தீன் அதுலதான் இருக்கு, ஒட்டுமொத்த நீங்கள் கீழ்படுங்கள், நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள், அல்லாஹுவால் அருளப்படுவீர்கள். அதே போல இந்த தௌஹீதை ஷஹாதாவை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்று என்னன்னு சொன்னா, தீனுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு சுன்னாவை அல்லது மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை அல்லது மார்க்க ஒழுக்கங்களை வெறுப்பது, அதை கேவலமாக மட்டமாக பேசுவது, அல்லது மார்க்கத்தை பேணுகிறவர்களை வெறுப்பது, மூமின்களை வெறுப்பது, குர்ஆனுடைய சட்டங்களை முழுசாகவோ அல்லது ஏதாவது ஒன்றையோ அவற்றை வெறுப்பது, விமர்சனம் செய்வது, ஹதீஸை விமர்சனம் செய்வது, ஹதீஸுகளை மறுப்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஒழுக்கங்களை வெறுப்பது, இவர் செய்யறாரு, இவரு செய்யறாரு, ஆனா உள்ளத்துல விருப்பம் இல்லாம வெறுப்போட செய்யறார். என்னாச்சு, முடிஞ்சு போச்சு. அல்லாஹு அக்பர். இந்த தீனை எப்படி நாம் அங்கீகரிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ, ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோமோ அன்பிற்குரியவர்களே, அது போன்று இந்த தீனை நாம் நேசித்தாக வேண்டும். என்னங்க இது, வெறும் ஏற்றுக்கொண்டுட்டோம், அதாவது ஒரு நாட்டுடைய சட்டம் அல்ல, புரியுதா உங்களுக்கு? இப்ப ஒரு நாட்டில் நீங்க வாழ்றீங்கன்னு சொன்னா அந்த சட்டத்தை நீங்க நேசிக்கணும் நேசிக்கல என்பதை பற்றி உங்களிடத்தில் விசாரிக்கப்படாது, அப்படி விசாரிப்பாங்களா? அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டீர்களா? முடிஞ்சு போச்சு. எப்படி கட்டுப்பட்டாலும் சரி, நேசித்து கட்டுப்பட்டால் என்ன, நிர்பந்தத்தால் கட்டுப்பட்டால் என்ன, மனம் ஒப்பி கட்டுப்பட்டால் என்ன, மனம் ஒப்பாமல் கட்டுப்பட்டால் என்ன, அதை பற்றி எல்லாம் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த தீன் அப்படி அல்ல. இந்த தீனை பொறுத்தவரை வெறும் கட்டுப்படுவது மட்டும் நோக்கம் அல்ல, மனப்பூர்வமாக கட்டுப்பட வேண்டும். அல்லாஹுவை நேசிப்பது போன்று அல்லாஹுடைய தீனை நேசித்து தீனுக்கு கட்டப்பட வேண்டும். தொழுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய நேசத்தோடு, இந்த தொழுகையின் மீது நேசம் கொண்டு தொழ வேண்டும். அந்த தொழுகை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எப்படி? இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் இந்த குர்ஆனின் மீது நேசம் கொண்டு இந்த குர்ஆனை பின்பற்ற வேண்டும். ரசூலை பின்பற்றுகிறீர்கள் என்றால் ரசூலின் மீது பாசம் இருந்து ரசூலை பின்பற்ற வேண்டும். ரசூலின் மீது பாசம் இல்லை ஒருவருக்கு மூமினாக முடியுமா? மூமினாக முடியுமா? நான் ரசூலுடைய அத்தனை செயல்களையும் கரெக்டா செய்கிறேன், நூத்துக்கு நூறு, ஒரு சுண்ணத்தை கூட நான் விடுறதில்ல. ஒருத்தர் சொல்றார், ஆனா ரசூலின் மீது எனக்கு பிரியம் கிடையாதுங்கிறார். சொர்க்கம் போக முடியுமா? சொர்க்கம் போக முடியுமா? அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட நெருக்கமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு உங்கள் பெற்றோரை விட, உங்கள் பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்திற்குரியவனாக மாறாதவரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது. அப்ப அல்லாஹுவையோ ரசூலையோ மார்க்கத்தையோ அதில் உள்ள எந்த ஒன்றையும் மார்க்கம் என்று அறியப்பட்ட காரியத்தில், மார்க்கம் என்று அறியப்பட்ட காரியத்திலே எதை வெறுத்தாலும் சரி அல்லாஹ் பாதுகாக்கணும், மொத்த ஈமானோ அடிபட்டு போய்விடும். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தின் 8வது 9வது வசனம், வல்லதீன கஃபரு ஃபதஅஸல் லஹும் வஅதல்ல அஅமாலஹும் ذلك بانهم கரிஹு மா அன்ஸல அல்லாஹ் ஃஅஹ்பத அஅமாலஹும். காஃபிர்கள் அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும், அவர்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டு விட்டான். ஏன் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ் இறக்கிய வேதத்தை வெறுத்தார்கள். கரிஹு, அல்லாஹ் இறக்கிய வேதத்தை அவர்கள் வெறுத்தார்கள். அடுத்து சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை தீனை, அது குர்ஆனோ அல்லது சுன்னாவோ அல்லது அல்லாஹுவோ அல்லது அல்லாஹுடைய ரசூல், இவர்களை நம்முடைய விளையாட்டான வேடிக்கையான பரிகாசமான பேச்சுகளுக்கு பயன்படுத்துவது, புரியுதா? மார்க்க ஒழுக்கங்களையோ சட்டங்களையோ மார்க்க கடமைகளையோ பரிகாசம் செய்வது, கிண்டல் அடிப்பது. மார்க்க அறிஞர்கள் இந்த ரித்தத், ஒரு மனிதனை முர்த்தத்தாக்கிவிடக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன என்று இந்த தலைப்பிற்கு கீழே எழுதும் பொழுது, அல்லாஹ் அக்பர், அவர்கள் எழுதிய விஷயங்களை நாம் படிக்கும் போது பயந்து நடுங்க வேண்டியது, அதை தவிர வேறொன்றும் இல்லை. உதாரணத்திற்கு எழுதுகிறார்கள், சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாடி வந்து முழுசா இருக்காது, இந்த பக்கம்லாம் முளைச்சிருக்காது, இங்க மட்டும் தாடி முளைச்சிருக்கு, இப்படி நீட்டா அப்படி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து நான் வர்றேன் பாரு, ஆட்டுக்கு தாடி வச்சிருக்கிற மாதிரி தாடி வச்சிருக்கலாம் பாரு, இப்படி சொன்னால் அவன் முர்த்ததாகி விட்டான். இப்படி சொன்னால் அவன் என்ன ஆகிட்டான்? முர்த்ததாகி விட்டான். ஏன்? இவன் எதை பரிகாசம் செய்தான்? எந்த ஒரு சுன்னத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்தார்களோ அதை பரிகாசம் செய்ய, அந்த ஆளை பேசினதெல்லாம் இங்க கிடையாது. உதாரணத்துக்கு பள்ளிவாசல ஒருத்தங்க பாங்க சொல்றாங்க, அதான் சொல்றாங்க, இந்த அதான் சொல்லுவாங்க, என்னங்க சும்மா சும்மா கோயில மணி அடிக்கிற மாதிரி பள்ளிவாசல ஒரு பாட்டுங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், என்ன ஆயிடும்? முர்த்ததாகி விடுவார் இவர், முர்த்ததாகி விடுவார். அதே போல குரான் ஓதுறாரு, குரான் சினிமா பாட்டு மாதிரி ராகம் போட்டு பாட்டு மாதிரி தமாஷ் பண்றாரு, குரான் ஓதி தமாஷ் பண்றாரு, தமாஷான விஷயங்கள்ல இந்த குரானை பயன்படுத்துறாரு, குரானுடைய வாசகத்தை பயன்படுத்துறாரு, அல்லது ஹதீசுடைய வாசகங்களை பயன்படுத்துறாரு. இன்னும் சில உதாரணங்கள் சொல்றதா இருந்தா, நம்ம ஊர் நம்ம நாட்டில் அல்லது நம்முடைய அன்றாட பழக்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு கண்டிப்பான ஒழுக்கம், நீங்கள் எந்த ஆடை அணிந்தாலும் சரி கரண்டைக்கு கீழே அணியாதீர்கள், சரியா? அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹதீச பிரச்சாரம் பண்றதுனால, அதிகமான மார்க் அறிஞர்கள் சொல்றதுனால பல வாலிபர்கள் தங்களுடைய பேண்ட்களை கரண்டைக்கு மேல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இத பார்க்கிற மக்கள் என்னையா பிச்சைக்கார மாதிரி பகிர்சா மாதிரி போட்டுக்கிறது, என்ன பேண்ட் போடுற நீனு லூஸ் மாதிரி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅதீம், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். நான் இன்னைக்கு பார்க்க இடையில ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், கரண்டைக்கு மேலதான், புரியுதா? கரண்டைக்கு மேல பேண்ட் போட்டத அல்லது கீழாடை அணிஞ்சத இவங்களால சகிக்க தயாரு கிடையாது, சுன்னத்துன்னு செஞ்சதனால சகிக்கிறதுக்கு அவங்க தயார் இல்ல. ஆனா இதே மக்கள் இன்னைக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க? ஏன் அது அவங்க போட்டாங்க, யார் போட்டாங்க? யாரை அல்லாஹ் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் ஆக்கி சபித்தானோ அவர்களுடைய கலாச்சாரத்தில் எது செய்தாலும் சரி அது அவர்கள் இவர்களுக்கு இனிப்பாக அழகாக கவர்ச்சியாக தெரிகிறது. தெரியுதா இல்லையா? முடி வச்சா ஒன்னு கிருதா வைங்க, என்னங்க முடிய முழுசா நீளமா வைங்க, இல்ல மொட்டையடிங்க, இல்லது சமமா விட்டணும், குறைச்சா சமமா குறைக்கணும். இந்த கிராப் விட்டாதீங்க, இங்கேயும் அங்கேயும் இந்த மேல வச்சு கீழே வச்சு சரைச்சுக்காதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கட்டளை. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸா, அபூ தாவூதுடைய ஹதீஸ். ஏத்துக்க தயாரா? என்னங்க அது, இப்படியா இருக்கிறது? ஆனா அதே சமயத்தில் அமெரிக்கால ஒரு பைத்தியக்கார, அமெரிக்கால ஒரு பைத்தியக்கார தலை தலையெல்லாம் சுத்தி வலிச்சுக்கிட்டு மேல மட்டும் முடி வச்சுட்டு போனா அது எப்படி இருக்கு இவங்களுக்கு? அதே போல நிறைய உதாரணங்களை சொல்லலாம். சாப்பிடுறதிலிருந்து, ஆடையிலிருந்து, அன்றாட பேச்சிலிருந்து, பழக்கத்திலிருந்து, ஒழுக்கங்களிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனை பரிகாசம் செய்தால், மார்க்கத்தை பரிகாசம் செய்தால், மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதரை பரிகாசம் செய்தால் அவர் மார்க்கத்தை பின்பற்றுகிறார் என்ற அந்த அடிப்படையில். சாதாரணமா ஒரு முஸ்லீமை பரிகாசம் செய்யறது பெரும்பாவம், பொதுவா ஒரு முஸ்லீமே அவனுடைய அல்லாஹ் படைத்த அவனுடைய இயற்கைய அமைப்பை கொண்டு உயரமா இருக்கிறான், கருப்பா இருக்கிறான், அல்லது நொண்டி, இந்த மாதிரி பரிகாசம் செய்யறது இது பெரும்பாவம், பரிகாசம் செய்யக்கூடாது. ஆனால் இதே பரிகாசம் ஒருவரின் மீது அவருடைய மார்க்க விஷயங்களை வைத்து செய்யப்பட்டால் அது என்ன ஆகிவிடும்? குஃப்ராக ஆகிவிடும். அல்லாஹ் கேட்கின்ற வசனத்தை பாருங்கள், வலையின் சல்தகும் இன்னமா குன்னா நஹூது வலலாம். சில பேர் பார்த்திருக்கலாம், ஒரு இமாம் தொழுகை வைக்கிறத அதே போல இவங்க தொழுகை வச்சு கிண்டல் பண்ணி காட்டுவாங்க, அல்லது ஒருத்தர் பாங்கு சொல்றது, அல்லது ஒருத்தர் குரான் ஓதுறது, அதே போல நக்கல் செஞ்சு காட்டுவாங்க. அவர்களுடைய மஜ்லிஸ்ல சிரிப்புக்காக வேண்டி இதை பயன்படுத்துறாங்க. அல்லாஹ் கேக்குறா, என்னப்பா செய்றீங்க நீங்க? அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் கொண்டுமா நீங்கள் விளையாடுகிறீர்கள்? இதுவா விளையாடுவதற்கு உங்களுக்கு கிடைத்தது? நீங்கள் இனி எந்த காரணமும் சொல்லாதீர்கள், உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் குஃப்ரிலே சென்று விட்டீர்கள். அதனாலதான் மார்க் அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த செல்போன் இருக்கு பாத்தீங்க, மொபைல் போன், அதே போல வீட்டு காலிங் பில்ஸ், இதுல கூட குர்ஆனுடைய வசனங்களை ரிங் டோன்களாக வைக்கக்கூடாது. குர்ஆனுடைய வசனங்களை ரிங் டோன்களாக வைக்கக்கூடாது. இது குர்ஆனை அவமதிக்கிற விஷயம். இது குர்ஆன் இறக்கப்பட்டது உங்களுடைய போன்கள் நீங்க ரிங் டோன்களாக வைப்பதற்கு அல்ல. எத்தனை நேரத்தில் தெரியுமா அந்த வசனம் முடிவதற்கு முன்னால் என்ன செய்வீங்க? ஆன் பண்ணிடுறீங்க. உதாரணத்துக்கு லா இலாஹ இல்லல்லான்னு வசனம் வருது, லா இலாஹன்னு சொல்லும் போது கட் பண்றீங்க, என்ன அர்த்தமாச்சங்க? இறைவனே இல்லை, மாதல்லா, பெரிய குஃபர். அது போன்ற எத்தனை வசனங்கள், எத்தனை உதாரணங்களை சொல்லலாம். பாத்ரூம்ல இருக்கும் பொழுது போன் வருது, என்ன செய்வீங்க? போதலாமா பாத்ரூம்ல? சலாம் சொன்னாலே திரும்ப பதில் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்க ஒழுக்கங்கள், மார்க்க விஷயங்களை நம்முடைய பரிகாசத்திற்கோ, நம்முடைய விளையாட்டுக்கோ, நம்முடைய கேளிக்கைகளுக்கோ நாம் அவற்றை ஆக்கிவிடக்கூடாது. இதுவும் ஈமானை பாதித்துவிடும். அதே போல இந்த சிஹர், சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது பெரும்பாலும் தீனுடைய இல்மு இல்லாத பெண்களிடத்திலே பரவலாக காணப்படுகிற ஒன்று. யார் ஒருவன் சூனியம் செய்கிறானோ அல்லது செய்ய சொல்கிறானோ அதற்கு துணை போகிறான், எந்த வகையிலேயாவது சூனியத்தோடு ஒருவன் உடன்பட்டு சென்றால் அவன் குஃப்ரிலே சென்று விடுகிறான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல சகோதரர்களே, இந்த முஷ்ரிக்குகளோடு பழகக்கூடிய விஷயங்கள், காபிர்கள் முஷ்ரிக்குகள் இந்த யூதர்கள் கிறிஸ்துவர்களோடு பழகக்கூடிய விஷயங்கள், இதனுடைய நிலைப்பாடு, இது ஒரு தனி தர்சு. ஆனா சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இவர்களோடு நட்பு வைத்து ஒரு மூமினின் மீது நட்பு வைக்கின்ற அந்த மரியாதை மதிப்பை, அந்த நட்பை இவர்களோடு வைத்தால், ஒரு மூமின் புறக்கணிக்கப்பட்டு இவர்கள் நெருக்கமாக்கப்பட்டால், அல்லது ஒரு முஸ்லிமுக்கு எதிராக இவர்களுக்கு உதவப்பட்டால், இது என்ன செயலாக ஆகிவிடும்? இறை நிராகரிப்பிலே, குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவுடைய மொத்த சூராவிலும் இதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வருகிறான். அதுல குறிப்பா 51 to 57 வரை உள்ள வசனங்களை படிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பெரும் பெரும் பாவங்களை எச்சரிக்கை செய்கிறானோ அதைவிட கடுமையாக இதை எச்சரிக்கை செய்கிறான். ஏன், இது எதோட சம்பந்தப்படுது? பெரும் பாவங்கள் வெறும் அல்லாஹ்விற்கு மாறுபாடு செய்வதோடு சம்பந்தப்பட்டால் இந்த பாவம் அல்லாஹ்வை மறுப்பதோடு சம்பந்தப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா பஅதுஹும் அவுலியா பஅத் வமன் யதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும். முமின்களே, யூதர்கள் கிறிஸ்தவர்களை உங்களுக்கு பாதுகாவலர்களாக உங்களுடைய உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் ஆக்கிக் கொண்டால் உமைய தவல்லஹும் ஃபஇன்னஹு மின்ஹும். அப்படி நீங்கள் ஆக்கிக் கொண்டால் யார் ஆக்கிக் கொள்கிறாரோ அவரும் அவர்களை சார்ந்தவரே. அவர் மஸ்ஜிதுக்குள்ளார உட்கார்ந்திருந்தாலும் சரி, அவரு மஸ்ஜிதுக்குள்ளார நம்மளோட உட்கார்ந்திருந்தாலும் சரிதா, அல்லாஹ் என்ன சொல்றார், நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது அவர் யாரோட எழுப்பப்படுவார்? யகூதிகளோடு எழுப்பப்படுவார், நஸ்ரானிகளோடு எழுப்பப்படுவார். 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு லா தத்தகிது லதீன தகது தீனக்கும் ஹுஸ்வன் வ லஇபன் மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வல் குஃபார அவுலியா வத்தகுல்லாஹ இன் குன்தும் முஃமினீன். மூமின்களே, உங்களுடைய மார்க்கத்தை பரிஹாசம் செய்கிற, உங்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாக ஆக்கிக் கொண்ட இந்த யூத கிறிஸ்தவர்களை உங்களுக்கு நண்பர்களாக, தோழர்களாக, நெருக்கமானவர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதுபோன்று காஃபிர்களையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்க மூமின் என்றால் இவர்களை நீங்கள் நெருக்கமாக்காதீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? அப்படி நெருக்கமாக்கினால் அங்கே ஈமான் இல்லை. அதே போல சகோதரர்களே, இது பெரும்பாலும் இந்த தரீக்கா அல்லது இந்த சூஃபிச மக்களிடத்திலே காணப்படுகிற விஷயம். ஆனா பாமரர்களிடத்திலும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சில பேர் எப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி தரீக்கா சூஃபிசம் இதுல போக மாட்டாங்க, ஆனா இதெல்லாம் ஒரு சூஃபிச நிலைப்பாடப்பா, இதெல்லாம் பெரிய ஆன்மீகத்தில் போனவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுக்கு எல்லாம் நம்மள மாதிரியான கட்டுப்பாடு கிடையாது. எப்படி? இஸ்லாம் இதுதான், வெளிப்படையான மார்க்கம் இதுதான், ஆனா யாரு ஆன்மீகத்தில் போயிட்டாங்களோ அல்லது பெரிய இறை வணக்க வழிபாட்டில் போயிட்டாங்களோ அவங்களுக்கு நமக்கு ஹராமாக்கப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு ஹலாலா இருக்கும், நமக்கு ஹராமாக்கப்பட்டதெல்லாம் அவர்களுக்கு ஹலாலாக இருக்கும். அதாவது மார்க்கத்திலே ஒரு நிலையை அடைந்து விட்டால் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு கிடையாது என்று ஒருவர் நம்பினால் அது என்ன செய்யலது, என்ன செய்யலது? ஈமானை முறிக்கக்கூடிய, ஈமானை பாழ்படுத்தக்கூடிய, இஸ்லாமை விட்டு ஒருவரை வெளியே தூக்கி எறியக்கூடிய செயலது. யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய அந்த அனுமதியை அல்லாஹ் வைக்கவில்லை. நபியாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லிவிட்டான், உமை இறகம், யார் இப்ராஹீமுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறானோ, உமை இறகபு அம்மில்லத் இப்ராஹிம் இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா, அவன் யாராகத்தான் இருப்பான்? முட்டாளாக, மடையனாக, வழிகேடனாகத்தான் இருப்பான். உமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, யார் இஸ்லாமை தவிர வேறொன்றை மார்க்கமாக தேடுகிறானோ, ஃபலன் யுக்பல மின்ஹு, அவனிடத்திலிருந்து எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாராவது தஞ்சாவூர் ஜில்லாக்காரங்க இங்க இருந்தா தெரியும் உங்களுக்கு, ஊர்ல எல்லாம் திடீர் திடீர்னு இந்த ஃபக்கீர்மார்கள்னு வருவாங்க, தெரியுமா யாருக்காவது இருக்கீங்களா? ஃபக்கீர்மார்கள் வருவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல வந்து தங்கிடுவாங்க, பள்ளியில ஜமாத்து தொழுகை நடக்கும், தொழுக மாட்டாங்க. ஊர்ல உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் பயந்து அவங்களுக்கு காலையில மத்தியானம் இரவுன்னு சொல்லிட்டு உள்ள சாப்பாட்டுலயே உயர்ந்த சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து பள்ளிவாசல வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன, இவங்க எல்லாம் ஃபக்கீர்மார்கள், நேரடியா மகானுடைய வம்சத்துல வரக்கூடியவங்க, தொழுகலையே அப்ப அதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் இவங்க தொழுவாங்க. பள்ளிவாசல தங்கி இருக்கிறாங்க, தொழுகிறது இல்லையப்பா, அது அவங்களுக்கு தேவையில்லை. பாத்திரீங்களா இல்லையா, நடந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு இடத்துல போன நானு, பயங்கரமான சண்டை, பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு, பள்ளிவாச படியில உட்கார்ந்துகிட்டு சிகரெட்டு பீடி குடிச்சுட்டு இருக்கிறானுவ, மகரிப அதான் சொல்லப்படுது, ஒருத்தனும் தொழுகைக்கு வரமாட்டேங்கிறான், முத்தவள்ளியிலிருந்து இமாம்லிருந்து எல்லாம் பேசாம வாய் மூடி இருக்கிறாங்க. கேட்டா இவங்க எல்லாம் ஆன்மீகத்தில் போனவங்க. இதுல அன்பிற்குரியவர்களே, இந்த மாதிரியான செயலை அல்லாஹ் யாருக்கும் அனுமதிக்கவில்லை. யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்க கூடிய அதிகாரமோ, அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்க கூடிய அதிகாரமோ யாருக்கும் கிடையாது. நபி ஒன்றை செய்து அது அல்லாஹ்விற்கு பிடித்தமில்லை என்றால் உடனே அல்லாஹ் அதை திருத்திடுவான். எப்படி நபியே நீங்க இப்படி செஞ்சீங்க அது சரி கிடையாது, உடனே மாத்திருங்க. அப்ப எதை அல்லாஹ் சொல்லிவிட்டானோ, எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து விட்டார்களோ அதுதான் மார்க்கமே தவிர அதை மாற்றுவதற்கு அடுத்து ஒருத்தருக்கு அனுமதி இல்லை. அபூபக்கரே வந்தாலும் சரி முடியுமா மாத்த முடியுமா? அது இல்லை, மாத்த முடியாது. அடுத்து சகோதரர்களே, இதுவும் ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த பத்து விஷயமும் சாதாரணமானது, ஒன்னொன்னு ஒன்னன்னை தனிச்சா எடுத்து பார்க்கும் பொழுது பயங்கரமானது. இது என்ன தெரியுமா? சில பேருக்கு இது புதுசா தெரியும். இப்படியும் ஒரு விஷயம் இருக்கா? இந்த மார்க்கத்தை குறித்து உபதேசம் செய்யப்படும் போதோ, அறிவுரை சொல்லப்படும் போதோ, அல்லது மார்க்கத்தை படித்துக்கொள் வா என்று அழைக்கப்படும் போதோ, அல்லாஹுவின் வேதத்தில் உள்ள சட்டங்களை தெரிந்து கொள் என்று அழைப்பு கொடுக்கப்படும் போதோ, இஸ்லாமை தெரிந்து கொள் என்று கூறப்படும் போதோ, அவன் அதை அலட்சியம் செய்துவிட்டு அதற்கு செவி கொடுக்காமல், அதற்கு நேரம் கொடுக்காமல், அதை பொருட்படுத்தாமல் விலகி சென்றால் இதுவும் இறை நிராகரிப்பு. இதுவும் என்ன? புரியுதா சொல்றது? இப்போ ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர், நீங்க சொல்றீங்க இப்பா இஸ்லாத்தை பத்தி தெரியாம இருக்கிறீ, இந்தப்பா ஒரு புத்தகத்தை வச்சுக்கு, இதுல படிச்சு பாரு, இதுல ஹலால் ஹராம் சொல்லப்பட்டிருக்கு, நீ எப்படி தொழுகணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அல்லது வா இங்க பக்கத்துல பள்ளிவாசல்ல பயான் நடக்குது, ஈமான பத்தி சொல்றாங்க, உடுப்பா நீ வேணப்போ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போறாரு. என்ன சொல்றாரு அவருக்கு? அதாவது ஏற்கனவே இதை படிச்சுட்டாருன்னா அது வேற விஷயம், படிச்சு அதை பின்பற்றாருன்னு சொன்னா அது வேற விஷயம். புரியுதா உங்களுக்கு? தெரியவே இல்லை இன்னும், அல்லாஹ் நான் யாரு, மார்க்கம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, எது ஹலால் எது ஹராம், எது ஃபர்து எது ஹராம் என்று தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தரை அன்பா அழைக்கிறீங்க, வா ஒதுக்கு படிச்சுக்க, படிச்சு கொடுக்கறேன் அல்லது இதை படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறார்? புறக்கணிக்கிறார். வேணா எனக்கு தேவையில்லை, அல்லது நீ வேணா படிச்சுக்க. இது என்ன செய்யுது? என்ன செய்யுது? குஃபுரை ஏற்படுத்திவிடும், மார்க்கத்தை விட்டு இவரை வெளியேற்றிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கடுமையாக இதை கண்டிக்கிறான். சூரத்து சஜிதா 32வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே, வமன் அத்லமு மிம்மன் துக்கிர பி ஆயாத் ரப்பிஹி ثم اعرض عنها இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு உபதேசம் செய்யப்பட்ட போது, அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு உபதேசம் செய்யப்பட்ட போது அதை புறக்கணித்து செல்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், இத்தகைய குற்றவாளிகளிடத்திலே நாளை மறுமையிலே நான் பழி வாங்குபவன். இன்னா மினல் முஜ்ரிமீன் முன்தகிமூன். அதே போல 20வது அத்தியாயம் 99வது வசனத்திலிருந்து 101 வரை உள்ள வசனம், வகத் ஆதைனாக மின் லதுன்னா திக்ரா, நபியே நம் புறத்திலிருந்து உமக்கு அறிவுரையை கொடுத்திருக்கிறோம். மன் அஅரத அன்ஹு, யார் இந்த அறிவுரையை புறக்கணிக்கிறானோ, فَإِنَّهُ يَحْمِلُ يَوْمَ الْقِيَامَةِ وِزْرًا, அவன் மறுமையிலே பெரும் பாவத்தை சுமந்து வருவான். خَالِدِينَ فِيهِ, அவன் அந்த பாவத்தின் சிறைச்சாலை நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான். وَسَاءَ لَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ حِمْلًا, இவன் சுமந்த பாவத்திலேயே பெரும் கெட்ட பாவம் இதுதான். எது எது? நல்லுரைக்கு அழைக்கப்பட்ட போது, நல்லுரை அவனுக்கு எடுத்துச் சொல்லப்பட்ட போது அதை புறக்கணித்து செல்வது. அதே போல இது 20வது அத்தியாயத்தில் 124லிருந்து 126 வரை உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஅரத அன் ஜிக்ரி,
உமன் அஅரத அன் ஜிக்ரி, யார் என் அறிவுரையை புறக்கணிக்கிறானோ, ஃபைன லஹு மஈஷதன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை ஏற்படுத்துவோம். வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மறுமையில் நாம் அவனை குருடனாக எழுப்புவோம். கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, இறைவா என்னை குருடனாக எழுப்பியிருக்கிறாயே, வகத் குன்து பசீரா, நானோ பார்வை உள்ளவனாக இருந்தேனே. அப்போது அல்லாஹ் சொல்வான், கால கதாலிக்க அதத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா வகதாலிக்கல் யௌம துன்ஸா, அடியானே அப்படித்தான் அப்படித்தான் என்ன கேட்கிறாய், என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தன, ஆனால் நீ அவற்றை மறந்து விட்டாய், இன்று நீ மறக்கப்படுவாய், என் அருளிலே நீ நினைவு கூறப்பட மாட்டாய். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மார்க்க அறிஞர்கள் ஈமானை தௌஹீதை இஸ்லாமை முறிக்கக்கூடிய பெரும்பாலான செயல்களை இப்படி பத்தாக வகைப்படுத்தி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு நாள் முழுக்க தர்சுடைய பாடம். இதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்வதென்றால், எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்வதற்காக, இது என்ன ஒரு சின்ன ஒரு தீப்பொறி. இனி நம்முடைய ஈமான், நம்முடைய இஸ்லாம் குறித்த விஷயங்களிலே நாம் மேலும் மேலும் நம்முடைய இல்மை அதிகரித்துக் கொண்டு இந்த விஷயத்திலே கவனமாக, அல்லாஹுவை பயந்தவர்களாக, நம்முடைய ஈமானை பாதுகாப்பதிலே கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ் பலப்படுத்து, யா அல்லாஹ் பலப்படுத்து, யா அல்லாஹ் என் ஈமானை பாதுகாப்பதிலே எனக்கு உதவி செய், யா அல்லாஹ் என்னுடைய இஸ்லாமை பாதுகாப்பதிலே எனக்கு உதவி செய், என்னுடைய ஈமானிலே இஸ்லாமிலே ஏற்படுகிற எல்லா விதமான பலவீனங்களை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள் என்று அந்த ஒரு உணர்வு நமக்கு மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும். இதை பற்றிய பிரச்சாரங்கள் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய சமூகத்திலே பரவலாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பேச்சுகள் பேசப்பட்டனவே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. அல்லாஹ் மக்ஸிம் லனா மின் கஷியத்திக்க மா தஹவுலு பிஹி பைனனா வ பைன மஆசிக் வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மசாயிபத் துன்யா வ மினல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.